அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதரர்களே, நேரத்தினுடைய அருமையை பற்றி முதல் அமர்வில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது அந்த நேரம் என்பது பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் மூலமா விளங்குகிறதுக்கான ஒரு முயற்சி. இப்போ அந்த 3 வருடம் ஒரு படிப்பை படிப்பதன் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வெற்றி இருக்கிறது என்று சொன்னால், இப்போ அந்த 3 வருடத்தினுடைய படிப்பு அவன் வந்து ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது அந்த ஒவ்வொரு மணி நேரமும் எந்த அளவிற்கு அவசியம், அதனுடைய மதிப்பு என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு மணி நேரமும் 30 வருட சம்பாத்தியத்தை சம்பாத்தியம் 30 வருட சம்பாத்தியம் என்பது ஒவ்வொரு மணி நேரமும் எப்போ 3 வருடம் எப்படி ஸ்பெண்ட் பண்றாரோ அதை பொறுத்து. ஓகே, உங்கள் மாத வருமானம், அதாவது இந்த 3 வருடம் படிக்கக்கூடிய அந்த மாணவனுடைய மாத வருமானம் 5000 என்று சொன்னால், 12 மாதங்கள் 30 வருஷம், 360 மாதங்கள் 5000. இந்த கால்குலேஷன், அதாவது ஒரு வருஷத்துக்கு 12 மாசத்துல அதே 12 மாச கால்குலேஷன் வந்து 30 வருஷத்துக்கு அதுக்கு ஈக்குவல் என்னன்னு சொன்னா, கலெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 360 மாசம் இன்டு 5000, இதுல எவ்வளவு வருதுன்னு சொன்னா 18 லட்சம் ரூபாய் வருது. அவன் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை வந்து போட்டிருக்கு 36, அதாவது 30 வருடங்கள் அவன் சம்பாதிச்சான்னு சொன்னான். 5000 சொல்லி எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு சொன்னா 18 லட்சம் அவன் சம்பாதிக்கிறான். அது திரமா இருக்கட்டும், ருபீஸா இருக்கட்டும். அப்போ என்னன்னு சொன்னா, இந்த 18 லட்சம் ரூபாய் 30 வருஷம் அவன் சம்பாதிச்சான்னு சொன்னா, அதனுடைய அந்த ஒரு இந்த 3 வருடம் அவன் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய, அதாவது 3 வருடம் சொன்னா என்ன கால்குலேஷன், 30 நாட்கள், 12 மாதங்கள், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம். ஸ்டூடெண்ட் எவ்வளவு நேரம் படிக்க முடியும், 8 மணி நேரம் பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ, 4 மணி நேரம் ஹோம்ஒர்க் வச்சுங்க, ஒரு 12 மணி நேரம் எக்ஸ்க்ளூசிவா இருக்கும் போது படிக்கிறதுக்காக மட்டுமே ஸ்டூடெண்டா ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? முடியுமா முடியாதா? வேற ஒண்ணுமே கிடையாது, பார்ட் டைம் ஒண்ணு கிடையாது. 3 மணி நேரம் என்ன பண்றாரு, படிக்கிறாரு. படிக்கிறாரு போது 8 மணி நேரம் எங்க ஸ்பெண்ட் பண்றாரு, காலேஜ்ல ஸ்பெண்ட் பண்றாரு. ஒரு 4 மணி நேரம் ஹோம்ஒர்க்காக, டியூஷன் போறதுக்காக, எக்ஸ்ட்ரா விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள், அந்த படிப்பை சார்ந்த விஷயங்கள் ஸ்பெண்ட் பண்றாரு 12 மணி நேரம். அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஒரு மணி நேரம் அவர் வேஸ்ட் பண்ணார்னு சொன்னா 139 ரூபாய் வேஸ்ட் பண்றாரு. இந்த 3 வருஷத்துல அந்த 12 மணி நேரம் இருக்கு இல்லையா, அவருக்கு படிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த 12 மணி நேரத்தில் அவர் ஒரு மணி நேரத்தை வீணடித்தார் என்று சொன்னால், 139 ரூபாய் என்ன பண்றாரு, அவர் வீணடிக்கிறார். இது வந்து அவருக்காக செலவு பண்ணக்கூடிய, அவர் எடுக்கக்கூடிய அந்த ஃபியூச்சரை பேஸ் பண்ணி அதுக்காக ஒதுக்கிறார்ல டைம், அந்த 3 வருஷம் ஒதுக்கிறார்ல சம்பாதிக்கிறது, படிக்கிறதுக்காக 3 வருஷம் ஒதுக்கிட்டாரு. அது படிக்கிறதுக்காக இல்ல அப்படின்ட்டு அதை வந்து சம்பாதிச்சாருன்னு சொன்னான். சம்பாதிச்சாருன்னு சொன்னா என்ன ஆகும், அதுலயும் ஒரு இன்கம் வரும், அந்த இன்கமையும் இழக்கிறாரு. இப்ப அதை படிக்கிறதுக்காக ஒதுக்கிறார் 3 வருஷம், அந்த டைமையும் இழக்கிறார். ரெண்டு விதமான இழப்புகளை அவர் ஏற்படுத்துகிறார். இப்ப இந்த 3 வருஷத்தும் நம்ம வந்து 5000 ரூபாய் கால்குலேட் பண்ணிருக்கோம். 5000 ரூபாய் ஊர்ல யாருக்கும் சம்பளம் கிடைக்கிறது இல்லை, அதிகமா தான் கிடைக்குது. 5000 திராம்ஸ் வேணா நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது 139 திராம்ஸை ஒரு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் என்ன பண்ணலாம், இழக்கிறான். அப்ப ரூபீஸ் எவ்வளவு வருதுங்கிறத கன்வெர்ட் பண்ணி பார்த்துட்டோம்னு சொன்னா அந்த மாணவன், ஓகே சார், அப்போ அந்த 139 திராம் என்பதை அவர் செலவு செய்கிறார் என்று சொன்னால், ஒன்று அந்த நேரம் அந்த 139 திராம இழந்துறாரு, இரண்டாவது அவர் சம்பாதிக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தையும் இழக்கிறார். அந்த 2 விதமான இழப்புகளை அவர் அடைகிறார். நம்ம வந்து இதுக்காக போடுறோம்னு சொன்னா இது வந்து நம்ம எக்ஸாக்டா பார்க்க முடியுதுல்ல, அதாவது ஒரு ஃபீல் பண்ண முடியுது, ஒரு 200 திராம் மிஸ் ஆகுது, அந்த 1 ஹவர்ல 200 திராம் மிஸ் ஆகுதுங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வருது இல்லையா. அப்ப இந்த மாதிரியான கால்குலேஷன் வந்து நம்ம போட்டு பாக்குறது மூலமா அந்த ஒரு ஃபீலிங் அடையலாங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. அடுத்து நேரத்தினுடைய தன்மைகள் என்னன்னு பார்த்தோம் சொன்னா, நம்ம முதலே சொன்ன மாதிரி அதை வந்து திருப்பி பெற இயலாது, அதை என்ன பண்ண முடியாது, மீண்டும் பெறுவதற்கு இயலாது. ஒரு முறை போயிடுச்சுன்னு சொன்னா இந்த வாழ்க்கையில் அந்த நேரம் என்பது அத்தோடு முடிந்து விட்டது, மறுபடியும் அந்த நேரத்தை அடைய முடியுமா, அடைய முடியாது. அது மாதிரியான வேற ஒரு நாட்கள் வேற ஒரு நேரத்தை நம்மால் அடைய முடியுமே தவிர அந்த நேரத்தை அடைய முடியாதுங்கிறது தான் அதனுடைய ஒரு தன்மையாக இருக்கிறது. அடுத்து ஈடுகட்ட முடியாதது. நேரம் இருக்குன்னு சொன்னா, இப்ப இந்த அசர் பிரேயர் அப்படிங்கிறது வந்து அது வேற ஏதாவது கொண்டு ஈடுகட்ட முடியுமா, அந்த தொழுகையை வேற ஏதாவது ஈடுகட்ட முடியுமா, முடியவே முடியாது. அந்த தொழுகை போனது போனதுதான், அடுத்த நாளுடைய அசரை தான் நாம் தொழ முடியும். அப்ப அந்த நேரத்தில் நாம் இழக்கக்கூடிய அந்த இழப்பு என்பதை நம்மால் ஈடுகட்டவே முடியாதுங்கிறது பார்க்கிறோம். அடுத்து வாழ்க்கை எப்போது தொடங்குகிறது, எப்போது முடிகிறது என தெரியாது. அதே மாதிரி கடைசியாக ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடியதாக அந்த நேரம் அமைகிறதுங்கிறத பாக்குறோம். அடுத்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இந்த வருடங்கள், இந்த வாழ்க்கையில வாழக்கூடிய ஒரு 50 வருடமாக இருக்கட்டும், 60 வருடமாக இருக்கட்டும், நம்ம எப்படி செலவு பண்றோம், எவ்வளவு அதுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்குறோம்னு பார்க்கும் பொழுது ஒரு சர்வே வந்து ஒரு நேரத்தை ஒதுக்குது. நம்ம காலையில எழுந்து இருந்து நைட்டு தூங்க வரைக்கும் எவ்வளவு நேரத்தை ஒவ்வொரு செயலுக்காக நம்ம ஒதுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்வே இருக்கு. அப்புறம் பார்த்தோம்னு சொன்னா பல் துவக்குவதற்காக நம்முடைய காலம் அந்த 50 வருடத்தில் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க, டைமே தேவையில்லைங்க அப்படிங்கிறீங்களா? நான் வந்து காலத்திலே சொல்றேன், நீங்க ஒரே ஒரு நாள் சொல்றீங்களா? மொத்தமா ஒட்டுமொத்தமா நம்ம 50 வருஷத்துல எவ்வளவு நேரத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் நமக்கு பிரச்சனையே இல்ல. புரியல, கணக்குல வைக்கலாம் என்ன எவ்வளவுன்னு சொல்லிட்டு மொத்தம் அது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த சர்வேல 3 மாசம்ங்கிறாங்க. நம்முடைய காலத்துல வந்து பல்லு விளக்கறதுக்கு மட்டும் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோம், 3 மாசம் பிரஷ் பண்றதுக்கு மட்டுமே செலவு பண்றோம். அடுத்து சொல்றாங்க குளிக்கிறதுக்கு, இதுவும் நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட். குளிக்கிறதுக்கு எவ்வளவு நாள், ஈஸி கால்குலேஷன், பல்லு விளக்க நமக்கு 5 நிமிஷம் ஆச்சுன்னா குளிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 6 மாசம் குளிக்கிறதுக்கு. அவ்வளவு ரெண்டு பண்ணிக்க வேண்டியதுதான், பல்லு விளக்க 5 நிமிஷம், குளிக்கிறதுக்கு 10 நிமிஷம். இது வந்து டெய்லி குளிக்கிறவங்களுக்கு, டெய்லி குளிக்காதவங்களுக்கு வேறையாகும். ஓகே, 6 மாசம் சொல்றாங்க குளிக்கிறதுக்கு. 6 மாசம் நம்ம வாழ்க்கை என்ன பண்றோம், ஸ்பெண்ட் பண்றோம், குளிச்சு தள்ளுறதுக்காகவே ஸ்பெண்ட் பண்றோம். அடுத்து புத்தகம் படிக்க, நார்மலாக படிக்கிறதுக்கு கிடையாது, கல்விக்காக கிடையாது, புத்தகம் படிக்க. எந்த புத்தகமா இருக்கணும், பொதுவாக இருக்கக்கூடிய புத்தகங்கள் படிக்க 4 வருஷம். சாப்பிட, சாப்பிடுறதுக்காக எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம் கரெக்டா சொல்லிடலாம், அதை யோசிக்கவே தேவை சொல்லிடலாம். சாப்பிடுறதுக்காக 6 மாசம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதாவது குளிக்கிறதுக்கும் 6 மாசம், சாப்பிடுறதுக்கும் 6 மாசமா? இல்ல இன்னும் அதிகமா இதை பாக்குறேன் உங்கள்ட்டிருந்து, 4 வருஷம். அதாவது சாப்பிடுறதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு நாள் ஸ்பெண்ட் பண்றோம், 4 வருஷத்தை சாப்பிடுறதுக்காக ஸ்பெண்ட் பண்றோம். அடுத்து சம்பாதிக்க, நம்முடைய காலத்தில் சம்பாதிப்பதா எத்தனை வருஷம் நம்ம இது பண்றோம், அப்ப சொல்லக்கூடிய வருடங்கள் எல்லாம் கண்டினியூவா அந்த செயலை பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிறது தான். 9 வருஷம், 10 வருஷம் அப்படின்னு சொன்னா ஃபுல்லா அந்த நாளைக்கு 4 மணி நேரம், 5 மணி நேரம் அப்படி கிடையாது. இப்ப 4 வருடங்கள் சாப்பிடுன்னு சொன்னா உட்கார சாப்பிட உட்காந்து 4 வருஷம் பண்ணோம், சாப்பிட்டுட்டே இருந்தா எவ்வளவு நேரம் ஆகுமோ அந்த நேரம், அதுதான் கணக்கு. அப்ப சாப்பிடுறதுக்காக 4 வருஷம் பண்றோம், சம்பாதிக்கிறதுக்காக எத்தனை வருஷம், 9 வருடம் ஸ்பெண்ட் பண்றோம். நம்முடைய வாழ்நாள்ல சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் 9 வருஷம். இப்ப நாமெல்லாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் ஒரு நாளைக்கு டைமிங், 9 வருஷம் சம்பாதிக்கிறோம், 4 வருஷம் சாப்பிடுறதுக்கு, 9 வருஷம் சம்பாதிக்கிறது சாப்பிடுறோம், 4 வருஷம் சாப்பிடுறதுக்காக. இது வந்து ஒரு சர்வே இருந்து எடுத்தது. அப்போ இந்த சம்பாதிக்கக்கூடிய அந்த 9 வருடம், இப்ப நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம், ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம், 8 மணி நேரம். நார்மலா இருக்கக்கூடியது 8 மணி நேரம். இல்ல பையன் நான் பிசினஸ் பண்றேன், நான் 20 மணி நேரம் ஒர்க் பண்றேன், அது உங்க பிரச்சனை. நார்மலா ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு எவ்வளவு நேரம் தேவை, 8 மணி நேரம் தேவை. அப்போ அதே மாதிரி ஷூ லேஸ் கட்டுவதற்கு எத்தனை நாள் தேவை? இப்ப பெரும்பாலும் என்ன வந்துருச்சு, ஷூ லேஸே இல்லாத ஷூக்கள் தான் அதிகமா வருது. ஷூ லேஸ் இருந்ததுன்னு சொல்ல நாட்கள் பார்த்தா, ஷூ லேஸ் கட்டுவதற்கு மட்டும் எத்தனை நாட்கள் தேவைப்படுது, 8 நாட்கள் தேவைப்படுது. அடுத்து பார்த்தோம்னா டிராபிக்கில் நிக்க, முக்கியமான சப்ஜெக்ட் டிராபிக்கில் நிக்க. டிராபிக்கில் நிக்க எவ்வளவு நாள் நிக்கிறது, எவ்வளவு நாள் தேவைப்படும் நினைக்கிறீங்க நீங்க? டிராபிக்கில் நிக்க, இது வந்து சர்வேல என்ன போட்டிருக்காங்க, 1 மாசம் போட்டிருக்காங்க. இது எந்த ஊருக்கு, இது வந்து இது வந்து எதுக்கு பொருந்தாது, துபாய்க்கோ, ஷார்ஜாவுக்கோ, சென்னைக்கோ பொருந்தவே பொருந்தாது. அப்போ அவங்க சர்வே என்ன பண்றாங்க, ஒரு மனிதனுடைய ஆயுட்காலத்தை எடுத்து அதை கால்குலேட் பண்ணி போடுறாங்க. இப்ப 1 மாதம் என்பது, இப்ப நம்ம ஷார்ஜா எடுத்து ஷார்ஜா டு துபாய் ஒர்க் பண்ண போகக்கூடிய ஒருத்தர் எவ்வளவு நாள், 1 வருஷமா இருக்கும் அந்த 1 வருஷம். அந்த எவ்வளவு போட்டிருக்காங்க, டிராபிக்கில் நிக்க 1 மாதம் போட்டிருக்காங்க. அந்த 1 மாதம் என்பது எனக்கு தெரிஞ்சு நானே 1 நாளில் 4 மணி நேரம் தொடர்ச்சியாக ஒரே இடத்துல நின்றுருக்கேன். ஷார்ஜா டு துபாயில 4 மணி நேரம் கொஞ்சம் கூட மூவாகாம அப்படியே நின்னதே 4 மணி நேரம் ஹையஸ்டா நின்றுருக்கேன். அப்போ அந்த கால்குலேஷன் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, கால்குலேட் பண்ணவே முடியாது. பெரிய சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக பாக்குறோம். அடுத்து சவரம் செய்ய, நம்ம தாடி ஒதுக்க எவ்வளவு நாள்னா 1 மாசம். டெலிபோனில் பேச, இதுவும் போட்டிருக்காங்க 1 மாசம். 1 மாசமா டெலிபோனில் பேச, 1 மாசமா? 1 மாசம் வேணா எப்படி இருக்கும், 1 வருஷத்துல இருக்கும். வாய்க்காலில் வந்து 1 மாசம் இருக்க முடியுமா? இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்டர்நெட் காலத்தில் என்ன பண்ணுது, டெய்லி நம்ம ஒய்ஃப்ட ஊர்ல இருந்தாங்கன்னா ஒய்ஃப்ட பேசுறதுக்கே 1 வருஷத்துல 1 மாசம் பத்தாது. ஃப்ளோகர் பேசினாலும் நம்மளால பத்தாது. அப்போ அதே மாதிரி லிப்டில் செல்ல 3 மாதம், டிவி பார்க்க நார்மல் சூழ்நிலை போட்டிருக்காங்க 10 வருஷம் போட்டிருக்காங்க. தூங்குவதற்கு இருக்கிறதுலே நம்ம அதிகமா பண்ணக்கூடியது, ஆரோக்கியமாக பண்ணக்கூடியது, பிரச்சனை இல்லாம மற்றவர்களுக்கும் பிரச்சனை இல்லாம நம்மளால பண்ணக்கூடியது 20 வருஷம். நமக்கும் பிரச்சனை இல்ல, நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னு சொன்னா மற்றவர்களுக்கும் பிரச்சனை இல்ல. ஆமா, அது ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப கோட்டை விடுவதற்கு எவ்வளவு நாட்கள் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கறது கால்குலேஷன் போட்டுக்கலாம். அப்போ இந்த கால்குலேஷன் பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட இந்த மனிதன் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இந்த வருடத்தில் இத்தனை வருடங்கள் இதெல்லாம் வந்து என்ன ரொட்டீனாக நார்மலா எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு வேலையாக இருக்கிறது. அப்ப பார்த்தோம் சொன்னா நம்ம எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோம்னா ஆவரேஜா ஒரு சார்ட்டை நம்ம போட்டுக்கலாம். எல்லாருமே பேப்பர் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பயிற்சி முகாம்ங்கறதால இது வந்து எதுவும் எழுதாம போனோம்னு சொன்னா மாறிடும். அதுக்காக ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ஒர்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஒரு பேப்பர் எடுத்து எழுதிங்க. இந்த சார்ட்ல நம்ம பார்த்தோம் என்ன புரியுது, இதுல என்ன புரியுது? ஒன்னும் புரியாது, ஏன்னா இது வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இப்ப புரியும். இந்த சார்ட்ல பார்த்தோம் சொன்னா நம்முடைய காலம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எத்தனை வருஷம், 80 வருஷம் அதிகபட்சமாக போட்டாச்சு. என்னது நம்முடைய காலத்தை எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அவ்வளவு சந்தோஷமா 80 வருஷம் போட்டாச்சு அதிகபட்சமா. அடுத்து நம்முடைய அந்த நாட்கள் நேரம் அதை வந்து அதிகமா போட முடியாது, என்ன பண்ண முடியாது, 24 மணி நேரம்ங்கிறது தான் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சா. ஓகே, இப்ப எப்படி ஸ்பெண்ட் பண்றோம் பாத்தீங்கன்னா நம்முடைய காலத்தில் இந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த 4 வயது வரை, இந்த 12 வயது வரை, அடுத்து இந்த 16-24 டைம், இப்ப இந்த ஃபர்ஸ்ட் 4 hours இருக்கீங்களே என்ன பருவம், இந்த 4 மணி நேரம் எந்த பருவத்தில் வருதுன்னா இன்ஃபான்சில வருது. 12 வயசு வர 12 மணி நேரம், சாரி 0-5 வயது, அந்த வயது உடையவர்கள் 12 மணி நேரத்தை என்ன பண்றாங்க, 5 வயது வரை உடையவர்கள் முதல் 12 மணி நேரத்தை என்ன பண்றாங்க, இன்ஃபான்சி குழந்தை ஒண்ணுமே தெரியாது, அவங்க எதாவது பிளான் பண்ண முடியுமா, குழந்தை பருவத்தில் அவங்க எதாவது பிளான் பண்ண முடியுமா, பிளான் பண்ண முடியாது. அவங்க ஏதாவது நம்ம நினைச்சதுதான் பணம் நினைப்பாங்களா, ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அவுட்புட் ஏதாவது இருக்கா, ஒண்ணும் கிடையாது. இப்ப இன்ஃபான்சி இதை வந்து பிளாக் அவுட். அடுத்து ஒரு பருவம் 5-25 வயது வரை, அதாவது நம்முடைய பள்ளி மற்றும் கல்லூரி பருவம். இந்த பருவத்தில் என்ன ஆகுது, ஒரு 4 மணி நேரம் ஹோம்ஒர்க் பண்ண, சரியா, ஒரு 8 மணி நேரம் எதுக்கு, ஸ்கூல் மற்றும் காலேஜ் போறதுக்கு. அப்ப நம்ம படிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ற டைம் 8 நாளும் 12 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றோம். இது வந்து 25 வயது வரை ஆவரேஜ். அடுத்து பார்த்தோம் 25-65 வரை, இது என்ன நடக்குது, ஒரு 4 மணி நேரம் நம்மகிட்ட பிளாங்காவே இருக்கு. இந்த நேரம் எதுக்குன்னு சொன்னா நம்மளுடைய இலக்கை அடைவதற்கான நேரம். எவ்வளவு ஒர்க் பண்றோம் நம்ம, 8 மணி நேரம். ஓகேவா. அடுத்த ஒரு பருவம் 65-80 வரை, 65 நம் வாழ்க்கை உள்ள வரை என்ன நடக்குது, இதுவும் இந்த பருவம் என்ன, ஒண்ணுதான். அது எந்த ஒரு பிளானிங்கோ அதனால ஒரு அவுட்புட்டோ யாரும் ஒன்றும் எதிர்பார்க்க போறது கிடையாது. அப்போ இதுலயும் வந்து எதுவுமே இருக்க போறது கிடையாது. அப்ப நம்மள்ட்ட அவுட்புட் இருக்கக்கூடிய 2 பருவங்கள், இந்த பள்ளி மற்றும் கல்லூரி பருவம், மற்றும் நாம் இப்ப இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அல்லது வேலை பார்க்கக்கூடிய அந்த பருவம். ஓகேவா, இது வந்து இந்த 12 மணி நேரம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு வரக்கூடிய ஒரு 4 மணி நேரம், 4 மணி நேரத்தில் என்ன நடக்குது, அன்றாட வேலைகள். இது வந்து காமன் எல்லாருக்குமே, என்ன வேலைகள், டிரான்ஸ்போர்டேஷன், ஃபுட், பிரேயர், நேச்சர் கால்ஸ், கிளீனிங் எக்ஸெட்ரா, வீட்டில் செய்யக்கூடிய நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய, இது இல்லைன்னா அவங்க ரன் பண்ண முடியாது லைஃப், டெய்லி ருட்டீன் அது வந்து நடந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான வேலைகள் எவ்வளவு நேரம், ஒரு 4 மணி நேரத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். அடுத்து வரக்கூடிய ஒரு 8 மணி நேரம் எதுக்காக ஸ்பெண்ட் பண்றோம், தூக்கத்திற்காக நம்ம சென்ட் பண்றோம். இதுதான் நம்மளுடைய லைஃப் சார்ட். இதுல என்ன நடக்குது, இப்ப டைம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க ஒரு வேலையை நம்ம செய்யறதுக்கு பிளானிங் பண்றதுக்கு நமக்கு வந்து ஆசை இருக்கு, நமக்கு ஒரு டார்கெட் இருக்கு, ஆனால் டைம் ஒதுக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க இந்த சார்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக நமக்கு எவ்வளவு டைம் இருக்கு, 4 மணி நேரம் நமக்கு டைம் இருக்கு. இல்ல பாய் நான் டெய்லி ஓவர் டைம் பார்ப்பேன், அது யாருடைய பிரச்சனை, அது உங்களுடைய பிரச்சனை. ஓவர் டைம் என்பது எது சார்ந்த விஷயம், பொருளாதாரம் சார்ந்த விஷயம். நம்ம ஓவர் டைம் பாக்குறது, எக்ஸ்ட்ரா உட்காந்து ஒர்க் பண்றது நம்முடைய தொழிலில் அதிகமான ஆர்வத்தை காமிக்கிறது. நம்முடைய நோக்கம் என்னவா இருக்க முடியும், அப்போ நம்முடைய இலக்கு என்னவா இருக்க முடியும், நம்முடைய இலக்கு பொருளாதாரமாக இருக்க முடியும். அந்த 4 மணி நேரத்தை நீங்க எப்படி பண்ண செலவு பண்றீங்க, பொருளாதாரமா பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக எக்ஸ்பெண்ட் பண்றீங்க. அப்ப பொருளாதாரம் உங்க நோக்கம்னு சொன்னா அது நாலு மணி அழுக்கு போகுது. இல்ல உங்களுடைய நோக்கம் மற்ற விஷயங்களில் ஏதாவது இலக்கை நோக்கி நீங்க போகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்க. அப்ப எல்லா மனிதருக்கும் வாழ்க்கையில பார்த்தோம்னு சொன்னா அது இந்த பருவத்தில் 25 to 65 வரைக்கும் 4 மணி நேரம் நிச்சயமாக இருக்கிறது. இது நீங்க தூங்குறது போக 8 மணி நேரம் தூக்கத்துக்கு போட்டிருக்கு. இன்னைக்கு 8 மணி நேரம் தூங்கக்கூடிய நபர்கள் இங்க இருக்காங்களா? 12 மணிக்கு தூங்கி காலையில் சுபம் எழுந்திருக்கவங்க இருக்காங்க. இந்த 12 மணிக்கு தூங்கி காலையில் 7 எழுந்திருக்கவங்களும் இருக்காங்களே ஒழிய. அப்ப என்ன அது கரெக்ட் பண்ண அவளே தான் எவ்வளவு தூங்குற ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் தூங்குறோம். மிக குறைவான பர்சன்டேஜ் என்ன பண்றாங்க சொன்னா மதியம் தூங்கக்கூடியவர்கள் 2 மணி நேரம் தூங்கக்கூடியவர்கள் இருக்காங்க. பிரேக் ஷிப்ட் இருக்க என்ன பண்றாங்க மதியம் 1 மணியிலிருந்து 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க தூங்குவதற்காக ஒதுக்குறாங்க. அப்படிங்கும் பொழுது அப்போ இந்த தூக்கத்தில் நம்ம என்ன பண்றோம் இதுல ஒரு 2 மணி நேரம் திருடுறோம். தூக்கத்தில் நம்ம கிடைக்கூட என்ன பண்றோம் அந்த 2 மணி நேரத்தையும் நாம் திருடி கொள்கிறோம். அந்த நேரத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் தூக்கி போட்டோம் சொன்னா ஆரம்பிச்சமா இருக்கு 6 மணி நேரம். உண்மைதான் 6 மணி நேரம் நம்ம தூங்குறோம் டெய்லி 6 to 5 to 6 hours தான் தூங்குறோம். அப்போ அதுல 2 மணி நேரம் மிச்சமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா நம்ம 8 மணி நேரம் வேலை போக இதுல 2 மணி நேரம் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது, இதுல 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. நிச்சயமாக நம்ம எவ்வளவு இருக்கு 6 மணி நேரம் சாலிடாக இருக்கிறது. இப்ப எங்க உங்களுக்கு டைம் இல்ல அதுதான் தெரியல, அதுதான் பிரச்சனை. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போல டைம் இல்ல. ஏன்பா அது கோர்ஸ் முடிச்சிட்டியா? டைம் இல்லப்பா. நான் அப்ளை பண்ணி 2003 ஒரு கோர்ஸ் 2007 முடிக்க 2010 முடிக்கிறேன். என்ன காரணம்? டைம் இல்ல. இதுதானது நாம் சொல்லக்கூடிய காரணங்கள். இது நம்மளா ஏற்படுத்திக்கிட்டது. டைம் இல்லையா? நிச்சயமாக டைம் இருக்கிறது. இது எப்ப டைம் இருக்கு? நம்ம எல்லா வேலையும் சரியா செஞ்சாவே என்ன இருக்கு? டைம் இருக்கு. 4 மணியிலிருந்து 5 மணி நேரம் நம்மகிட்ட டைம் இருக்கு. அதை என்ன பண்ணல பிளான் பண்ண தெரியல, அதை ஒதுக்க தெரியல. அதை ஒதுக்க வேண்டிய அவசியம் என்னங்கிறது நமக்கு புரியல. இன்னைக்கு 2 தரப்பான மக்களை நம்ம பாக்குறோம். ஒரு தரப்பு நான் நல்லா படிச்சிருந்தேன் சொன்னா பாய் நான் நல்லா இருந்திருப்பேன் பாய் இப்படி சொல்லக்கூடிய ஒரு மக்கள் இருக்காங்க. விஷாலா நான் பண்ணிடுவோம் பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்கள் இருக்காங்க. இதை பண்ணிக்கிட்டு இருக்கும் பாய் பிளானிங்கா நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் 2011 இதை முடிப்புன்னு சொல்லக்கூடிய மக்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க. என்ன காரணம்னு சொன்னா அவர்களுக்கு இதனுடைய அவசியம் என்ன என்பது விளங்கவில்லை. இழந்து விட்டு விஷாலா பார்த்தலாம் தாவா நிறைய பண்ணணும் பாய் அப்படின்னு 2007 சொல்லியிருக்கோம். 2010 அதை தான் சொல்லுவோம். 2012 அதே தான் சொல்லுவோம். ஏதாவது அதற்கான முயற்சிகள் செஞ்சிருக்கோமா? ஒண்ணுமே இருக்காது. பேச்செலவு அதுக்கு தீவிர ஆசை இலக்கு ஆனா என்ன இல்ல திட்டமிடப்பட்ட நேரம் இல்லை, செயல்முறை இல்லை. டெய்லி நீங்க 2 மணி நேரம் ஒதுக்குறாதான பயன் பண்ண இது பண்ண முடியும், தவா செய்ய முடியும். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குனாதானே கேம்பில் இருக்கக்கூடிய சவால் சந்திக்க முடியும். மக்களை சந்திக்க முடியும் எப்போ? அதுக்கான நேரம் எப்போ? அதுக்கான திட்டமிடுதல் எங்க இல்லையே. அப்ப நம்ம இருக்கக்கூடிய அந்த முக்கோணத்தில் என்ன இருக்கிறது? ஒரு கோணம் வீக்கா இருக்கு, ஆசை இருக்கிறது, இலக்கும் இருக்கிறது. என்ன இல்ல திட்டமிடப்பட்ட நேரம் இல்லை. அதே மாதிரி சில பேர் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க ஆனா லட்சியம் ஒன்னு இருக்காது. டெய்லி கரெக்டா போயிட்டு இருக்கும் லைஃப், அதுவா வாழ்க்கை? அப்ப ஒரு ஏதாவது ஒரு டார்கெட் இது வந்து முடிக்கணும் அப்படிங்கிற அந்த லட்சியத்தோடு செயல்பட்டோம்னு சொன்னா இன்ஷால்லா நம்ம நேரத்தை நம்ம எப்படி செலவு பண்ணலாங்கிறது தெரியும். நம்மளோட நிச்சயமாக எவ்வளவு நேரம் இருக்கு? எல்லாருக்கும் 4 மணி நேரம் இருக்க முடியுமோ இருக்கு. அப்போ அந்த 4 மணி நேரத்தை இன்ஷால்லா அதை சரியான முறையிலே நாம் செயல்படுத்த முடியும். 8 மணி நேரம் வேலை மற்றும் கல்வி, வேலை அல்லது கல்வி, 8 மணி நேரம் தூங்குவதற்கு, 4 மணி நேரம் அன்றாட வேலை செய்வதற்கு, 4 மணி நேரம் சாதிக்க சாதிக்க. நாம் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள இதை சாதிக்க என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்காளர்களும் மாறுபடலாம். சமீபத்தில் புதிய தலைமுறைன்னு ஒரு பத்திரிகை இருக்கும், பத்திரிகை வந்துகிட்டு இருக்கு. இப்போ சில சவால் படிச்சிருந்திருக்கலாம். அதுல ஒரு ஆர்டிக்கல் நம்ம வந்து படிச்சோம், மனசு வந்து ரொம்ப இதாயிடுச்சு. அதாவது ஒரு புத்துணர்ச்சி பட்டுருச்சு, நம்மளால நம்ம அதே பண்ண முடியும். என்னன்னு சொன்னா ஒரு சகோதரர் வந்து ஒரு மனிதவள மேம்பாட்டு பயிற்சி கம்பெனியில வந்து என்னவா இருக்காரு, அதனுடைய டைரக்டரா இருக்காரு. பிளஸ் இந்த மாதிரி வீக்கெண்ட்ல போயிட்டு அந்த ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு கிளாஸ் எடுக்கிறாரு. இதை பத்தி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மோட்டிவேஷனை பத்தி கிளாஸ் எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பல விளம்பரங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் ஒரே மனிதன் வாய்ஸ் ஓவர் கொடுத்திருக்காரு. பட்டதாரி, படித்தவர், என்ன கிட்டத்தட்ட வயது 30 கீழ் எல்லாம் அவரை பத்தி ப்ரொஃபைல் போடும்போது இவ்வளவு மனிதன் இவ்வளவு விஷயங்கள் ஒரு மனிதன் பண்ண முடியாது. படிச்சுட்டே இருக்கும்போது கடைசியாக ஒரு வரையறுக்கிறது, இப்படி செய்பவருக்கு பிறவியில் இருந்தே கண் பார்வை இல்லைன்ட்டு நினைச்சு பாருங்க. இத்தனை விஷயங்களை செய்யக்கூடிய கண் பார்வை இல்லாத ஒரு மனிதன் இவ்வளவு செய்ய முடியும் என்று சொன்னால், கண் பார்வை இருந்து அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் எல்லா வசதிகளையும் பெற்றுக்கொண்டு என்ன பண்றோம் நம்ம அதனுடைய அவசியத்தை உணராமல் இருக்கிறோம். ஆச்சரியப்பட்டு போயிடும் அந்த ஆர்டிகல் படிச்சு. ஒரு கண் இருக்கக்கூடிய நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனால் கூட பண்ண முடியாத ஒரு விஷயத்தை எப்படி இவரால் செய்ய முடிகிறது? வாய்ஸ் ஓவர் ஒரு விளம்பரத்திற்கு அது பின்னணி குரல் கொடுக்கிறார், எப்படி அதை உணர்ந்து கொடுக்கிறார் நினைச்சே பார்க்க முடியவில்லை. பழங்கல் பார்க்க விளம்பரத்தில் வரக்கூடிய அந்த ஆண் குரல் தான் அவர், அவர் பேர் இளங்கோ. எவ்வளவு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் நினைத்து பாருங்கள். கண் இல்லாத ஒரு இத்தனை விஷயங்கள் பண்ண முடியுமா? நினைத்தே பார்க்க முடியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய அவருடைய நேரம், அவர் சொல்லுகிறார் அவருடைய அந்த ஒரு வரிதான் மிகப்பெரிய ஒரு தாக்கம். என்ன ஒரு வரி அவர் சொல்லுகிறார்? இந்த உலகத்தில் என்னை மாதிரி யாருமே இருக்கக்கூடாது, உழைத்துக் கொண்டிருக்கிறேன், அதில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அப்படித்தான் என் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று இதுவரை என்னை போல இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று அடித்து சொல்லுகிறார். என்னை போன்ற செயல்களை செய்யக்கூடிய கண்பார்வை இல்லாத இத்தனை செயல்களை செய்யக்கூடிய யாருமே இந்த உலகத்தில் இல்லை என்கிறார். அந்த ஒரு லட்சியம், அந்த ஒரு வெறி, அந்த ஒரு நோக்கம் வந்து நம்மளுக்கு இருக்கானா? இல்ல. எல்லாரையும் போல நம்ம என்ன பண்ணோம்? வாழணும். நாம் தனித்திருக்கணும். நாம் நாம் தான், நாம் தனியாக தெரிய வேண்டும், நாம் சிறந்தவனாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ண முடியாது? சாதாரணமாக பெற முடியாது. நம்முடைய லட்சியம் அந்த மாதிரி இருந்தால்தான், அந்த அளவிற்கு உழைப்பு இருந்தால்தான், அந்த அளவிற்கு திட்டமிடுதல் இருந்தால்தான் நம்மால் சாதிக்க முடியும் சகோதரர்களே. அடுத்து சில ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம். சொன்னா இலக்குகளை தீர்மானிக்கிறது. முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய லட்சியம் என்ன, நம்முடைய லட்சியம் என்னவா இருக்க வேண்டியோம்? மறுமை வெற்றி தான் நம்முடைய லட்சியம், அல்டிமேட். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், பொருளாதார விஷயங்கள், பிசினஸ்ல முன்னேறணும், இல்ல வேலை பார்க்கிற இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்கணும், இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து போகக்கூடிய லட்சியங்கள். அல்டிமேட் எய்ம் என்ன நம்மளுக்கு என்ன இருக்கும்னு சொன்னா மறுமை வெற்றி. அப்ப தீர்மானிங்க, அதுக்கான உழைப்பை செய்யுங்கள். அடுத்து இந்த நேரம் குறித்த ஆய்வு செய்யுங்கள். இதை பார்த்தோன்னு சொன்னா நம்முடைய நேரம் எப்படி போகுதுங்கிறத கண்காணியுங்கள். நம்முடைய வீணான நேரம் எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணுங்க. நம்ம இப்ப தெரிஞ்சுச்சு நமக்கு 4 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியில் தொடங்குவதற்கு முன்பு வில்லிவாக்கத்திலே ஒரு சகோதரர் சொன்னார், எதுக்குமே டைம் இல்லப்பா இந்த ப்ரோக்ராம் தான் வந்துட்டேன் அப்படின்னாரு. அப்போ அதே சகோதரர் இந்த நிகழ்ச்சி முடிந்து போய் சொல்லுகிறார், நான் அந்த 4 மணி நேரத்தை எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணேன், தினமும் வண்டி எடுத்துட்டு போய் ஒரு சகோதரர் அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து பேசி அடிச்சுட்டு வரதுக்காக நல்லா ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு, 2 மணிலிருந்து 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. அது வந்து அவருக்கு தெரியல, அது வந்து நார்மல் நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு பின்னால் இந்த சமுதாய மக்கள் இருக்க, சமுதாய தலைவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அப்ப அவருக்கு இன்னும் எவ்வளவு டைம் இருக்கும்? இதுக்கே 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றாரு சொன்னா அவருக்கு இன்னும் டைம் இருக்கு. அப்ப அவருக்கு தெரியல, அதனுடைய அவசியம் புரியல. அப்ப எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்திற்காக அவர் செய்கிறாரோ அதனுடைய நன்மைகள் அவருக்கு கிடைக்கும்ங்கிறத அவர் விளங்கல. செய்கிறார், செய்வதையே செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களையே மிகப்பெரிய விஷயமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் அவரால் செய்ய முடியும். எப்போது சொன்னா அவருடைய இலக்கு என்ன என்பதை தீர்மானித்து அதை வந்து டைம் டேபிள் போட்டு சார்ட் போட்டு ஒர்க் பண்ணார் சொன்னா இன்னும் நிறைய விஷயங்களை அவரால் செய்ய முடியும் என்பதை உணர்ந்து கொண்டார். அடுத்து கூடுதலான நேரம், ஓய்வு நேரம், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். எவ்வளவு நேரம் இருக்கு நம்மள்ட்ட அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிக்கணும். ஒரு சின்ன ஒர்க்கிங்காக பார்த்தோம்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு சார்ட், இது வந்து பலரும் பல கம்பெனிகள்லயும் சொல்லுவாங்க, இது பொதுவாக இருக்கக்கூடிய சார்ட். இதை போடுறதுக்காக நம்ம எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சொன்னா அதிகபட்சமா போனா 10 நிமிஷம். ஒரு வாரத்துல வாராந்திர கால அட்டவணை, சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி, ஓகேவா? இதை போட்டுக்கிட்டு நம்ம வாரத்துல நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத டைம் கணக்கு பண்ணி நம்ம எழுதி வைக்கிறதுக்கு வாரத்தில தொடக்கத்தில் வெள்ளிக்கிழமை நைட்டு உட்காந்து எழுதுங்க. ஒரு 10 நிமிஷம் அதிகமா இருக்காது, பார்க்கும்போது பெரிய சார்ட் மாதிரி தெரியும். ஒண்ணு கிடையாது, கையால நாளைக்கு இருக்கிறக்கு எழுதி வச்சீங்கன்னு சொன்னா அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இரவு எடுத்து பாருங்க, அதுல எத்தனை விஷயங்கள் நீங்க விட்டுருக்கீங்கன்னு தெரியும். நீங்கள் செய்ய நினைத்த, நீங்கள் வைத்த இலக்கு, அதை செய்ய என்ன பண்ணிருப்போம், ஸ்கிப் பண்ணிருப்போம். நம்ம ஜிம்முக்கு போகணும் நினைச்சிருப்போம், அதை ஸ்கிப் பண்ணிருப்போம். இதை படிக்கணும்னு நினைச்சிருப்போம், ஸ்கிப் பண்ணிருப்போம். அப்ப நேரத்தை எங்க ஸ்பெண்ட் பண்ணிருப்போம் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன ஆகும், தெளிவாக தெரிந்துவிடும். அப்ப இதுக்காக நம்ம என்ன நினைக்கிறோம், நினைக்கிறது இல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு எப்ப அவுட்புட் வரும்னு சொன்னா எழுதி வச்சுக்கணும். இன்னைக்கு பல கவிஞர்கள் இருக்காங்க, அவர்கள் மனதில் அந்த நொடியில், அந்த நொடியில் தோணக்கூடிய அந்த கவிதை தான் என்ன ஆகுது, மிக பிரபலமான ஆகுது. நேற்று ஒரு சகோதரர் வந்து இதுல துபாயில சந்திச்சேன், அவருடைய கவிதைகள் சமீப காலமாக ஒரு குடும்பத்திலே மிக பிரபலமாக இருக்கு. அவர் போய் சும்மா கேஷுவலா பேசும்போது சொல்றாரு, எதையுமே நான் பிளான் பண்ணி எழுதுறது இல்லை, நானும் எழுதுறது ஆபீஸ்ல உட்காந்துமா ஏன் ஒரு தோணும் பட்டு எழுதுவேன், அதை வந்து நான் மெயில் அனுப்புறேன், அது இவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கு, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாரு. என்ன காரணம் சொன்னால், அவர் யோசிச்சார்ல அதை எழுதி விட்டார். அவர் எழுதுன்னு வைங்க என்ன ஆகும் தெரியுமா, மறந்துடும். இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பலருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, பல நல்ல விஷயங்கள் தோணும், சரி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு, ஆனால் அதை மறந்து விடுவோம், இல்லைனா அந்த விஷயம் வேற விஷயமாக கன்வெர்ட் ஆகி போயிடும். அப்ப அப்படி போகாம இருக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும், எழுதி வச்சுக்கணும். இப்போ அந்த மாதிரி எழுதி வைக்கும் பொழுது இந்த மாதிரியான நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு தேவையான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவதற்கு ஒரு 10 நிமிஷம் நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியாதான், நிச்சயமாக முடியும். இன்றைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட பெரும்பாலும் என்ன இருக்கும், ஒரு லட்சியம் இல்லாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் சொன்னா, ஒண்ணு நாம் அடைந்த இந்த வெற்றி இந்த நிலை, இன்னைக்கு ஒரு 5000 ரூபாய் 10000 ரூபாய் நாம் சம்பாதிக்கிறோம் சொன்னா, இது நம்மை விட கீழர்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு திருப்தி, ஓகே நல்லா தான் இருக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சு, மத்தவங்க வந்து ஓகே தெரியாது, நமக்கு ஓகே தெரியும், டெய்லி 10 நிமிஷம் படிக்கிறோம், ஓகே. அப்போ நாம் மனிதன் என்ன பண்றோம், திருப்தி அடைந்து கொள்கிறோம். அது மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி, உலக விஷயமாக இருந்தாலும் சரி, என்ன பண்றோம், திருப்தி அடைந்து விடுகிறோம். அதன் காரணமாக நம்ம என்ன பண்ண முடியல, ஒரு இலக்கை தீர்மானிக்க முடியவில்லை. இப்ப நம்ம சொல்றோம், புத்தகங்களை படிச்சதுதான், ஐன்ஸ்டீனே அவருடைய மூளையை யோசனை பண்ணிருக்காரு, 10% நம்ம தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்போ எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது செய்ய வேண்டியது, அதையெல்லாம் நாம் என்ன பண்றோம், புறக்கணித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் சொன்னால், அப்ப அந்த டார்கெட் என்பது என்னங்கிறத நம்ம விளங்கிக்கணும். இதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் எடுத்து வேணாம் எழுத முடியுமா சகோதரர், ஒரே ஒரு நாள் சாட் மட்டும், அதிகமா வேண்டாம், ஒரு 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 நாளினுடைய காலையில் நீங்க எழுந்ததிலிருந்து தூங்கும் வரை நீங்க என்ன பண்றீங்க எழுத முடியுமா, ஒரு 4 மணி நேரம் ஏதாவது பயனுள்ள விஷயங்கள், நீங்கள் செய்யாத விஷயங்கள், அல்லது நீங்கள் தினமும் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்கள், அதை ஃபில் பண்ணி எழுத முடியுமா, ஒரு 5 நிமிஷம் ஃபாஸ்டா ஃபாஸ்டா. அடிப்படை ஒரு வாரம், இப்ப நீங்க ஒரு சகோதரர் போய் சொல்லக்கூடிய நேரம் எல்லா நேரமும் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது, அதுக்குன்னு ஒரு நேரத்தை நீங்க ஒதுக்கி ஆகணும். அது தினமும் ஒதுக்க முடியுமா, இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒதுக்க முடியுமா, யாருக்கு தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். அப்போ அந்த ஒரு நாள் அந்த ஒரு மணி நேரம் என்பது எந்த நேரம் உங்களுக்கு தெரியும், அதை தான் எழுதி வச்சுக்கணும். அப்ப நீங்க என்னென்ன பண்ணுங்க, அந்த லிஸ்டிங் தான், வேற ஒண்ணு கிடையாது, எக்ஸ்ட்ரா நேரம் ஒண்ணு கிடையாது, இப்ப என்ன நீங்க சொன்னீங்களோ அதே விஷயம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, அப்ப நமக்கு தெரியும். இப்ப இந்த வருஷம் இந்த வாரம் எழுதி வச்சுட்டோம் சொன்னா, அடுத்த வாரத்தை நம்ம பண்ண மாதிரி தெரிஞ்சுக்கோமா, வெள்ளிக்கிழமை நிச்சயமாக என்னையும் சேர்த்து தாவா செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய அந்த சவால் நிறைய இருக்காங்க, போய் நிறைய பேர் சொல்லணும் நினைக்கக்கூடிய இருக்காங்க, அதற்கு என்ன பண்ண முடியல, பிராக்டிக்கலா போக முடியலன்னா என்ன காரணம், எழுதி வைக்க முடியவில்லை, எழுதி வைக்கவில்லை, உண்மையா இல்லையா. அப்போ எழுதி வைங்க, அந்த தாவா செய்யக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவோம், 5-7 இந்த கேம்புக்கு போகணும், அந்த சகோதரர்களை சந்திக்கணும், அவர்களுக்கு அட்லீஸ்ட் 5 குரானையாவது கொடுத்து சொல்லணும், ஒன்று. இரண்டாவது, இந்த வெள்ளிக்கிழமை நம்ம என்ன பண்ணுவோம், 2 ஹவர் சாதியா உட்காந்து என்ன பண்ணணும், ஒரு 2 ஆயத்தை மனப்பாடம் பண்ணணும், ஒரு 4 வசனத்தை மனப்பாடம் பண்ணணும், எழுதி வைங்க, அவுட்புட் கிடைக்குதா இல்லையான்னு பாருங்க, நிச்சயமா அவுட்புட் இருக்கு. அப்ப எழுதி வைக்கிறேன்னு சொன்னா டைம் என்ன பண்றீங்க, ஓடிக்கிட்டே இருக்கு. இதில் செய்யக்கூடிய விஷயங்கள், மார்க்க விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. மிக எளிதாக குரானை புரிந்து கொள்ள சில சில நுட்பங்கள் இருக்கிறது, அதை வந்து டாக்டர் அப்துல்லீஸ் அப்துல் ரஹீம் என்பவர் தர்மாமலை இருக்கக்கூடியவர் ஒரு 3 நாள் பயிற்சி முகாம் எடுத்திருக்கிறார். அந்த பயிற்சி முகாம் இங்க இருக்கக்கூடிய சில சகோதரர்களின் 64 தான் அது ஏற்பாடு செய்யப்பட்டது, பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதை தமிழில் கொண்டு வரலாம், அதற்கான முயற்சிகளை செய்யலாம், எப்படி பண்ணலாம், அப்போ அதை தெரியக்கூடிய செய்யக்கூடிய சகோதரோட இணைந்து எப்படி பண்ணலாங்கிற ஒரு பிளானிங் பண்ணி, அதில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து பண்ணலாம். அப்போ பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு, மார்க்க விஷயமாக இருக்கட்டும், உலக விஷயமாக இருக்கட்டும், சரி வேலையில் என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும், பிஸ்டி தெரியாதான் முடியும், இல்ல அடுத்த ஆடிட்டிங் மெத்தட் தெரியாத ஆக முடியும் சொன்னா என்ன பண்ணீங்க? அடுத்த இலக்கு என்னங்கிறது தீர்மானிங்க. இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கக்கூடிய அந்த சோர்வுங்கிறதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஜாயின் பண்ண உடனே சும்மா இருந்துட்டு வேலை கிடைச்சிருச்சு, அடுத்த லெவல் போயிட்டாங்களா, வேலை கிடைக்குது, சம்பளம் கரெக்டா கிடைக்குது, முடிஞ்சு போச்சு, சந்தோஷம். அப்போ சும்மா இருந்துருங்க, சும்மா இருக்கிறது வேலை கிடைச்சிருது, வேலை கிடைச்சி சம்பளம் கிடைச்சிருது, அப்போ சும்மா இருந்துருங்க, அப்போ ரொட்டீனா போயிட்டு இருக்கு. அப்ப அடுத்த டார்கெட் என்ன? பிகாம் தான் வாழ்க்கையா, எம்காம் தான் வாழ்க்கையா, எம்பிஏ தான் வாழ்க்கை? இல்ல, நிறைய இருக்கு படிக்கிறதுக்கு, படிக்க முடியாது நம்மளால. அன்னைக்கு காலேஜ் சைட்டை பாக்குறேன், ஒரு ப்ரொஃபசர் படிச்சிருக்காரு, அவர் வந்து ஒரு ஹெச்ஓடி கூட கிடையாது, ஒரு ப்ரொஃபசர் ப்ரொஃபசர் படிச்சிருக்காரு. என்ன படிச்சிருக்காரு? 9 பிஜி படிச்சிருக்காரு, எம்ஏ ஹிஸ்டரி, எம்ஏ தமிழ், எம்ஏ சோசியாலஜி, எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அதை படிக்கிறதுக்கே 2 நிமிஷம் அடிச்சிச்சு, என்னன்னா புரிஞ்சு படிக்கிறதுக்கு. 9 பிஜி படிச்சிருக்காரு, ஒரு எம்ஃபில் படிச்சிருக்காரு, ஒரு பிஹெச்டி படிச்சிருக்காரு. அப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலையே? ஒண்ணும் பிகாம் படிச்சா என்ன பண்ணோம்? சந்தோஷமா அது கிடைக்கக்கூடிய அந்த 2000, 3000, 5000 வாங்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறோம். அது வாழ்க்கை அல்ல. நிறைய படிப்பதற்கு இருக்கிறது. மாணவர்கள் அவர் இந்த பருவம், அந்த ஜாயின் பண்ணக்கூடிய பருவம், வேலையில சேரக்கூடிய பருவத்திலிருந்து ஒரு 5 வருடமோ 6 வருடமோ நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த கமிட்மெண்ட் பெருசாக பெருசாக படிக்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் குறைஞ்சிட்டே வரும். அப்போ உங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் என்ன அது தெரிஞ்சுன்னா அதுக்கு டைம் ஒதுக்குங்க. அடுத்த கட்டத்தில் போகக்கூடியவங்க, இப்ப நிறைய பேர் வந்து டிஸ்கண்டினியூமெண்ட் வந்திருப்பாங்க, அவர்களும் படிப்பதற்காக இங்கேயும் வாய்ப்புகள் இருக்கிறது, ஊர்லயும் வாய்ப்புகள் இருக்கிறது, அது என்னங்கிறத பாருங்க. அப்படி பண்ணுவாங்க. சொல்ற மாதிரி 30 வருஷமா என்னவா இருக்காரு, ஆபீஸ் பாயாவே இருக்காரு, அவருக்கு அறிவுலாம் இருக்கு, நல்ல நாலேஜ் இருக்கு, எல்லா நியூஸ் பேப்பரும் படிப்பாரு. அதே நியூஸ் பேப்பர் தமிழ் நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க, அதே தமிழ் படிச்சீங்கன்னா டிகிரி வாங்குறதுக்கான எத்தனையோ மெத்தட் இருக்கு. அதை படிக்க அவர் தயாரா இல்ல. ஒன்னு, சமுதாயம் அவருக்கு சொல்லவில்லை. இரண்டாவது, இந்த சமுதாயத்துடன் அவர் அதை கேட்கவும் விரும்பவில்லை. அவர் லைஃப் என்ன? அவருக்கு அது சந்தோஷம், அவ்வளவுதான். அவர் ஒண்ணு பிரச்சனை இல்ல, மற்றவர்கள் நான் வாங்கிட்டு இருக்கேன், இல்ல மற்றவங்க மாதிரி நான் வாங்கிட்டு இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், வீடு ஊர்ல வீடு கட்டி வச்சு, வேற என்ன வேணும்? கேள்வி வருதா இல்லையா? வேற என்ன வேணும்? ஊர்ல வீடு கட்டி வச்சு, பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, 2 பசங்க சம்பாதிக்கிறாங்க, இதுக்கு மேல என்ன எனக்கு வேணும்? இது மேல படிக்கணும். அப்போ அவருடைய இலக்கு என்பது என்ன? அவர் இலக்கை வந்து அடைஞ்சிட்டாரு. அவரை பொறுத்தவரை அவருடைய இலக்கை அடைந்து விட்டார். அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் அவருடைய நேரத்தை பொறுத்து, அவரவருடைய தொழிலை பொறுத்து, அவர்களுடைய சிச்சுவேஷனை பொறுத்து என்ன பண்ணலாம்? அவர் தீர்மானித்துக் கொள்ளலாம். இப்ப இந்த ஒரு சார்ட் டைம் இருக்கா நம்மள்ட்ட? டைம் மேனேஜ் பண்ண முடியாது. ஓகே, இந்த சார்ட சவால் பாத்துக்கங்க. இது நிச்சயமாக நீங்க வந்து வீட்டுல போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய, அடுத்து கொஞ்சம் டைம் இருக்கு, நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் இப்படி எழுதிங்க. 4:05, 5:05, 6 ஒண்ணு பிரச்சனை கிடையாது. ஒரு நாள் எழுதினா நீங்க எழுதிருக்கீங்களா சொல்லுங்களேன், ஷேர் பண்ணிங்க.
5:06
காலையில் ஒதுக்குறீங்க இல்லையா, அதை வந்து மார்னிங் அப்ளூஷன் பிளஸ் தொழுகை, இது இல்லாம வேற நடக்குது. இது வந்து கட்டாயம், நீங்க பண்ண முடியாது, பண்ணாம இருக்க முடியாது. இப்ப நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள், நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா, ஒன்று குடும்பத்திற்காக ஒதுக்கக்கூடிய நேரம், அது ஒதுக்கிட்டீங்க. இரண்டாவது, இந்த கல்விக்காக ஒதுக்கக்கூடிய நேரம் ஒதுக்கிட்டீங்க. இந்த மார்க்கத்திற்காக தொழுகை தவிர வேற என்ன எக்ஸ்ட்ரா பண்றீங்க? வெளியே போகணும்னு கிடையாது, உட்காந்துக்கிட்டே போடக்கூடிய 5 to 6 இன்னும் ஒரு 20 நிமிஷம் கூட்டிங்க. ஒரு 20 நிமிஷம் ஏதாவது படியுங்கள், குரான் படிங்கள், ஹதீஸ் படிங்கள், இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை படிக்கும் பொழுது அந்த அறிவு வரும். இல்லைன்னு சொன்னா 5 வருடம் 6 வருடம் எந்த ஒரு அறிவும் அடிஷனலா வளர்த்துக்காம நம்ம நேரம் என்ன ஆகிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. அப்ப நம்முடைய சாட்டுங்கிறது இந்த ஒரு நாளுடைய சாட் எப்படி அமையணும்? இது எல்லா விஷயமும் இருக்கணும். படிப்பீங்க, ஓகே. அதான் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய சாட் போட்டுக்கிறது மூலமா நம்ம எல்லா விஷயங்களும் கண்டக்ட் பண்றோம். இன்னைக்கு இன்னைக்கு வந்து நான் இப்ப தூங்க போறேன், இன்னைக்கு வந்து எல்லா வேலையும் சரியா பண்றேன்னு சொன்னா எனக்கு திருப்தி இருக்கா இல்லையா? இன்னைக்கு எந்த வேலையாவது திருப்தி இல்லாம பண்ணாம விட்டுக்கேன்னா என்ன ஆகும்? இன்னைக்கு குத்திக்கிட்டே இருக்காது. இல்லையா? அப்போ இன்று வரை முஸ்லிம்களை பொறுத்தவரை என்னன்னா, இன்று வரை இந்த நிமிடம் வரை நான் சரியாக இருக்கிறேன். இதுதான் வந்து நிதர்சனம், இதுதான் உண்மை. ஒதுக்கக்கூடிய அந்த மனப்பான்மை நம்மள்ட்ட இருக்கு. இப்ப அந்த அட்வைஸ் தான் நம்ம ஒன்றா சொல்லிட்டு வந்தோம். என்னன்னு சொன்னா, ஒன்னு குரானை விளங்கி படிக்கலாம், இது வந்து முதல் ஸ்டார்டிங் ஸ்டெப் பண்ணுவீங்களே. இரண்டாவது, குரானை மனப்பாடம் பண்ணலாம், முதல்ல படிக்கலாம், இரண்டாவது மனப்பாடம் பண்ணலாம், மூன்றாவது ஏதாவது வாராந்திர கிளாஸ் முடிஞ்சா அட்டன் பண்ணலாம், முதல்ல அந்த விளங்கிக்கிறதுக்காக அட்டன் பண்ணலாம். நாலாவது, எத்தனையோ நிகழ்ச்சிகள் வந்து வாராந்திர நிகழ்ச்சிகள் துபாயிலும் சரி மற்ற அமைப்புகள் நடத்துது, அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் உங்களுடைய ஸ்பீச்சை நீங்க கொடுக்கலாம். இது என்ன ஆகும்னா, நாளடைவில் இன்ஷா அல்லாஹ் ஒரு ரெண்டு வருஷமும் மூன்று வருஷமும் உங்களுடைய அறிவு நாளடைவில் என்ன ஆகும், வளர்ந்துகிட்டே போகும். இதுதான் நம்மளுடைய தமிழ் டார்கெட் ஒன்று. இது வந்து ஒரு விஷயம். அடுத்து நான் அண்டர்ஸ்டாண்ட் குரான் சொன்ன விஷயம் இல்லையா, அந்த மாதிரி சில ஒர்க் ஷாப்ஸ் இருக்கு, அதை வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கான சில முறைகள் இருக்கு. அந்த முறைகளையும் கத்துக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் நீங்க பண்ணலாம். இது வந்து அதை நடத்துறதுக்கான ஒரு குழு இருக்கு, அவங்க நடத்துவாங்க, அப்படிலாம் எனக்கு தேவையில்லை. இது குரான் என்பதும் இந்த மார்க்கம் என்பதும் எல்லாருக்கும் சமம், எல்லாரும் பண்ணணும், எல்லாருமே கடமை. இஸ்லாத்துக்கு புறம்பில்லாத விஷயங்களுக்காக நீங்க உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்க பண்றீங்கன்னு சொன்னா அது தப்பே கிடையாது, அது பண்ணணும். அதுதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸ்டூடெண்டா வந்து ஒரு ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அடுத்த ஒரு இலக்கு அவங்க இல்ல, அந்த ஒரு பட்டதாரியாக இருக்கிறாங்க, பட்டதாரியாக தான் கடைசியாக இருக்கிறாங்க. மேல படிக்கணும், மேல தெரிஞ்சுக்கணும், டெவலப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அந்த ஒரு ஆசையும் அவங்கள்ட்ட இல்ல. அதுதான் நம்ம சொன்னோம். அப்ப அதுக்கு ரெண்டு மணி நேரம் ஒதுக்குங்க. நாலு மணி நேரம் இருக்குன்னு சொன்னா ரெண்டு மணி நேரம் இதற்காகவும் ரெண்டு மணி நேரம் அதற்காகவும் ஒதுக்குங்க. இப்ப இந்த காலையில குறிப்பா சிறந்த நேரம்னு சொன்னா காலையில எழுந்து நாம் ஒதுக்கக்கூடிய நேரம். இப்ப அடுத்து ஒரு சப்ஜெக்ட் வரும், பிரைம் டைம்னு ஒண்ணு வரும். என்ன பிரைம் டைம்? எல்லாருக்குமே பிரைம் டைம் ஒண்ணு இருக்கு. என்ன டைம்னு சொன்னா, எந்த நேரத்தில் ஒரு வேலையை நாம் எடுத்தால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சிறப்பான முறையில் செய்ய முடியுமோ அந்த நேரமே பிரைம் டைம். இந்த பிரைம் டைம் என்பது எனக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். எனக்கு பிரைம் டைம் ஈவினிங் சொன்னா உங்களுக்கு பிரைம் டைம் காலையிலே இருக்கலாம். சிலருக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், காலையில அஞ்சு மணிக்கு இருந்து படிச்சு மனசுல ஏற்றிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நைட்டு எவ்வளவுனாலும் பரவாயில்ல, முழிச்சிருந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ரெண்டு விதமான கேட்டகரி. அப்போ இதேதான் இதான் கிடையாது. அப்போ வந்து ஒரு சிலருக்கு காலையில எழுந்து விழிச்சா படிக்கவே முடியாது, தூங்குறதோ புக்கை எடுத்துன்னு சொன்னா நிச்சயமாக ஐந்து நிமிடத்தில் தூங்குவான சத்தியம் பண்ணிடலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி நைட்டு படிச்சாங்கன்னு சொன்னா பத்து நிமிஷத்துல தூங்கிடுவாங்கன்னு சொல்ல இருக்காங்க. ஆனால் நைட்டு படிச்சாதான் என்னால நல்லா படிக்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுதான் பிரைம் டைம். காலையில படிச்சாதான் என்னால நல்லா படிக்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அதுதான் பிரைம் டைம். எப்பொழுதுமே ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பிரைம் டைமை யாருக்காகவும் இழக்காதீர்கள். உங்களுடைய பிரைம் டைமை நீங்க இழக்காதீங்க. அந்த டைமை சரியா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த 4 மணி நேரம் என்பது உங்களுடைய பிரைம் டைமாக இருக்கட்டும். நீங்க காலையில இருந்து ஒரு விஷயத்தை நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தை வேற எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. மற்ற விஷயங்கள் நீங்க சாதாரணமாக செய்தாலும் அன்றைய நாள் ஓடிவிடும். ஆனால் அந்த பிரைம் டைமை உங்களுடைய இலக்குகளுக்காக ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அதாவது நம்ம பொதுவா தப்பா புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, பிளானிங் பண்ணா அது அப்படியே 100% நடந்து நினைக்கிறது தான், அது எங்கேயுமே நடக்காது. அதுதான் நம்ம தப்பா நினைக்கிறோம். சரி, நம்ம எப்படி எழுதினாலும் என்ன பண்ணுவோம், எழுதும் போதே என்ன நினைப்போம், எப்படி எழுதினாலும் அது பின்பற்ற மாதிரி நமக்கு தெரியும் இருக்கா இல்லையா? வெள்ளிக்கிழமை இல்ல, என்னைக்கு உட்காந்து எழுதினாலும் நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய நாள் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வாரம் விடுங்க, அடுத்து வரக்கூடிய நாள் நம்மளால என்ன பண்ண முடியாது, பின்பற்ற முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பேப்பரை எடுத்து எழுத ஆரம்பிப்போம். உண்மையா இல்லையா? ஆமா, எடுத்து எழுத ஆரம்பிச்சோம்னு சொன்னா அப்ப என்ன ஆகுது, அப்புறம் எப்படி உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும்? ரெண்டாவது மெஷின் லைஃப் மாதிரி இருக்குங்கிறாங்க. மெஷின் லைஃப் தாங்க, வாழ்க்கையே மெஷின் லைஃப் தான். மெஷின் வந்து என்ன பண்ணும், சுவிட்ச் போறதுல இருந்து சுவிட்ச் ஆஃப் பண்ற வரைக்கும் தான் ஓடும், இல்லைன்னா ஆகும், இல்லைன்னா ஓடாது. அதுல பயன் எதுவும் கிடையாது. மெஷின் ஓடணும்னா இதய ஓட்டம் இருக்கிறது உலகம் நின்றுச்சு, முடிஞ்சு போச்சு. மெஷின் தான் இன்னைக்கு யாரு உங்களுக்கு வந்து மெஷின் லைஃபா இருக்குன்னு கேக்குறாங்களோ, நாளைக்கு நீங்க சாயத்த பிறகு உங்களை வந்து பாராட்டக்கூடியவர் அவராத்தா இருப்பாரு. யாரு உங்களை பார்த்து மெஷினா இருக்குன்னு சொல்றாங்களோ, எந்த மாணவனை பார்த்து என்னடா எப்ப படிச்சிருக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்களோ, மாணவர்கள் எந்த மாணவன் படிக்கிறானோ அவன் தான் வெற்றி பெறுகிறான், அவனை தான் ஒரு வழிகாட்டி யாரும் மற்றவர்கள் பின்பற்றாங்க. உண்மையா இல்லையா? நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் எங்கேயாவது வந்து ஸ்கூல்ல பசங்க மத்தியில் இருக்கா என்ன நம்பாங்க, இப்ப பார்த்தாலும் பழமா இருக்கான் புக்கே படிச்சிட்டு இருக்கான் சொல்றாங்களா இல்லையா? ஆனால் என்ன பண்றான், அவன் படிச்சு முன்னேறி வந்து பொறுத்தே இருக்கான். யார் யாரெல்லாம் அவர்களை பார்த்து நீ மெஷின் அவங்களுக்கு உலகமே தெரியல நீ ஒரு பழம் சொன்னவங்க என்ன பண்றாங்க, அப்படியே இருக்கிறார்கள்.
ஒரு சில கம்பெனிஸ் வந்து அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் அவர் வந்த உடனே வேலையை எதிர்பார்க்கல, அவங்களை திங்க் பண்ண சொல்றாங்க,
உட்கார உட்கார்ந்து திங்க் பண்ண சொல்றாங்க.
என்னென்ன வருதோ திங்க் பண்றது அப்படின்னா அந்த அளவு அப்ப வந்து முக்கியத்துவம் கொடுக்குறான். பிளானிங் பண்ற வேலை எதிர்பார்க்கல
வேறுபட்டு நிற்கிறீர்கள். உங்களுடைய நேரம் எப்படி செலவாகிறது என்ன பண்றது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அதுதான் உட்கார்ந்து திங்க் பண்ண கூட நம்ம 5 நிமிஷம் ஒதுக்கலன்னு சொன்னா அதுதான் மெஷின் லைஃப். இப்பதான் நம்ம அந்த வாரத்துல ஒரு நாள் என்ன பண்றோம், உட்கார்ந்து யோசிக்கிறோம். அட்லீஸ்ட் யோசிக்கும் பொழுது நாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய நேரத்தை வீணடிக்கிறோம்ங்கிறது தெரியுது. இப்ப சகோதரர் சொன்ன மாதிரி இப்ப நம்ம எழுதி வச்சு மத்தவங்களுக்கு காமிக்கிறதுக்காக நம்மளுடைய பர்பஸ் கிடையாது, அதனால நம்ம விளங்கிக்கணும். இதுக்கு எழுதி வச்சு என்ன பண்றோம், சில பேர் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எழுதி என்ன பண்ணுவாங்க, வீடு எல்லாரும் தெரியுமா இது பண்ணுவாங்க. ஊர்ல இருந்து வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, படிச்சு நல்லா பிளானிங் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. இவரு பின்பற்ற இவருக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும், நல்லா என்ன பண்றாரு நல்லா பிளானிங் எல்லாம் பண்றாரு, ஆனா பின்பற்றா நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அப்ப அது பயம் கிடையாது. அப்போ என்னன்னு சொன்னா இது வந்து நம்முடைய நோட்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன ஒரு ஷீட்ல, ஒரு சின்ன ஷீட்ல எழுதி பின்னாடி வச்சுக்கிட்டா கூட போதும். எடுத்து வச்சுட்டு ஈவினிங் உட்காரும் போது, ஈவினிங் தூங்க போறது மேடி தூங்குறது மேடி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதுவே நம்முடைய பெரிய வெற்றியா இருக்கும். அந்த நாளை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த நாள் ஒன்னே யோசிப்போம், இன்னைக்கு வந்து இதெல்லாம் பண்ணல நாளைக்கு இன்ஷால்லா அதை பண்ணணுங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும். இது மற்றவர்களுக்காக இல்ல, இதனால நமக்காக. இப்ப 5 மணி நாளுக்கு 5 ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கீங்க, 10 டிஸ்டர்ப் பண்றாங்க, இல்லப்பா நான் 5 மணிலிருந்து கரெக்டா 5:01 ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. 5:01 6 மணி வரைக்கும் என்ன இந்த ப்ரோக்ராம் பண்ணணும் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்ல தேவையில்லை. என்ன பண்ணலாம், ஒரு வேலை இருக்கு பிறகு வரேன் அப்படின்னு சொல்லி நீங்க போனா போதும், உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்க போயிட்டே இருக்க வேண்டியதுதான். மற்றவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாம உங்களுக்கு தப்பா நினைக்கலாம், கரெக்டா இந்த 1.5 மணி நேரம் போட்டிருக்க 1 மணி நேரம் போட்டிருக்கேன் இதுதான் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா, அப்ப என்ன பண்ணுவாங்க, நீங்க பின்பற்றலன்னு அடுத்த வாரம் நீங்க மாட்டீங்க. அப்போ இது சொல்றது என்ன பண்ணலாம், சொல்லாம உங்களுக்கு நீங்களாவது ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகலாம்.
அது வந்துட்டு இப்ப நம்ம தேவா நோட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, தெரியாத நம்ம
என்னென்ன டைமை பயன்படுத்த முடியாத அந்த நோய் என்பதற்கு நிவாரணம் என்னன்னா எழுதி வைக்கிறதா அப்படிங்கறது தான் அதனுடைய கான்செப்ட் இல்லையா.
ஈஸியா
இருக்கும் என்ன பிரச்சனை சொன்னா இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இதுல இந்த சார்ட் போட வேண்டிய அவசியம் என்னன்னா நமக்கு தெரியதான் பண்ணுவோம். நமக்கு சக்கரை நோய் சொன்னா என்ன பண்ணுவோம், சக்கரை சாப்பிட டாக்டர் சொன்னா என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம். ஆனா என்ன பண்ண முடியாது நமக்கு, அதை அனலைஸ் பண்றதுல பாத்துக்கலாம். ஆனா உட்கார்ந்து நீங்க எழுதுங்க, இந்த ஒரு வாரத்துல லாஸ்ட் செக்அப்ல இருந்து இந்த செக்அப் வரைக்கும் என்னன்னு நீங்க அந்த மாதிரி சாப்பிட்டு எழுதுங்க. அடுத்த தடவை நீங்க சாப்பிடுறது குறையுதா இல்லையான்னு பாருங்க. என்ன அனலைஸ் பண்றீங்க நீங்க, என்ன பிரச்சனை? டாக்டர் சாப்பிட கூடாது சொன்ன விஷயங்களை நீங்க என்ன சாப்பிடுறீங்க எழுதணும், யோசிக்க கூடாது. போன வாரம் எழுதணும், அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணுவோம், எழுதி வைக்கிறது ரொம்ப முக்கியம். அதை அனலைஸ் பண்றதுக்கு உதவும். ஓகே, அப்போ அதனுடைய அவசியம் என்னங்கிறது விளங்கியாச்சு இல்லையா? அடுத்து பார்த்தோம்னு சொன்னா நம்மளுடைய டைம் வந்து ப்ரையாரிட்டிஸ், ப்ரையாரிட்டி செட் பண்ணுங்க. எல்லாருக்கும் முக்கியமான வேலை இருக்கு, யாருக்காவது முக்கியம் இல்லாத வேலையா இருக்கா இருக்கா? எல்லாருக்கும் முக்கியமான வேலை இருக்கு. அப்ப அந்த முக்கியமான வேலைகளில் முக்கியமான வேலை எது அப்படிங்கறது என்ன பண்ணணும், நம்ம அனலைஸ் பண்ணணும். எடுத்துக்காட்டுக்கு நமக்கு ஒரு கால் வருது, ஒருத்தர் என்ன பண்றாரு, நாளைக்கு காலையில கல்யாணம் நடக்குது வாங்க அப்படின்னு 10 மணிக்கு சொல்றாரு. உங்களுக்கு 9:30 ஒரு கால் வருது, ஆக்சிடென்ட் ஆகி ஒண்ணு உங்க நண்பர் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காரு அப்படின்னு ஒரு கால் வருது. எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் முன்னுரிமை? எதுக்கு ஆக்சிடென்ட் அட்டன் பண்ணதுல முன்னுரிமை கொடுப்போம், கல்யாணத்துக்கு போறது முன்னுரிமை கொடுக்க மாட்டோம். அதுதான் ப்ரையாரிட்டி. நமக்கு எது, நமக்கு தெரியணும் எது விபத்து எது சாதாரண ஒரு நிகழ்வு, எது விபத்து எது நிகழ்வுங்கிறத அனலைஸ் பண்றது யாருடைய கெப்பாசிட்டி, நம்முடைய கெப்பாசிட்டியை பொறுத்துதான். ஆனா இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம முதல்ல இருக்கிற விஷயம் எது ஈஸியா இருக்கு, எது ஈஸியான விஷயமா இருக்கோ அதை முதல்ல எடுத்துடுறோம், எது கஷ்டமான விஷயமா இருக்கோ அதை பின்னாடி எடுத்துடுறோம். அதனால்தான் நம்முடைய வெற்றி அங்க வந்து தடைபடுது. அப்போ நமக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய விஷயங்கள், அது மிக முக்கியமான விஷயமாக இருந்தாலும் என்ன பண்ணணும், அதை தான் எடுக்கணும். பிரையாரிட்டிஸ் பார்க்கும்பொழுது அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ சாதாரணமா இப்ப இல்லைன்னா நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு இல்ல நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா இருக்கக்கூடிய விஷயங்கள், இல்ல நீங்க அட்டன் பண்ணலைனா பிரச்சனை இல்லைங்கிற விஷயங்கள் என்ன பண்ண தேவையில்லை, முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப எது முக்கியத்துவம் எது முக்கியத்துவம் இல்லை என்பதை யாருக்கு தெரியும், உங்களுக்கு யாரு சொல்லுவா, உங்களுக்கு யாரு சொல்லுவா, வேற யாரும் சொல்ல முடியாது, உங்களுக்கு தான் தெரியணும். பிரையாரிட்டிஸ் பண்ணுங்க, இது வந்து முக்கியமா இல்லையான்னு பாருங்க. நீங்க ஒரு லட்சியத்தோடு நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தடங்கல்களை என்ன பண்ணுங்க, தகர்த்தெறியணும். அப்ப என்ன பண்ணணும், நமக்கு இது முக்கியம் கிடையாது, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு போகிற முக்கியம் கிடையாது, நான் ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கேன், இன்னைக்கு போகலைன்னு சொன்னா அது வந்து பாதிக்கப்படும் சொன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரையாரிட்டி என்ன என்பதை டிசைட் பண்ணிக்கணும். இது வந்து இந்த நேரத்தினுடைய தத்துவங்கள். அடுத்து ஒரு தத்துவம், என்ன தத்துவம் பார்த்தோம் சொன்னா பார்க்கின்சன் லா அப்படிங்கிற ஒரு லா. அந்த லா என்ன சொல்லுதுன்னா, டாக்டர் பார்க்கின்சன், ப்ரொஃபசர் பார்க்கின்சன் ஒரு தத்துவத்தை சொல்றாரு. என்ன தத்துவம்னா, காலம் நேரம் வளர்ந்து கொண்டே செல்கிறது. அவர் என்ன தத்துவம் சொல்றாரு, ஒரே வரி, நேரம் வளர்ந்து கொண்டே செல்கிறது. எப்போது நாம் எப்போது ஒரு நேரத்தை வரையறுத்துக் கொள்ளவில்லையோ அந்த நேரம் என்ன அது வளர்ந்து கொண்டே செல்கிறது. எப்படி 5 to 8 வரை மீட்டிங் என்பதை பிளான் பண்றோம், ஆனால் என்ன அது வளர்ந்து கொண்டே செல்கிறது. ஏனென்று சொன்னால் தொடக்கமும் சரியாக தொடங்கவில்லை, முடிவும் என்ன பண்ணல, கரெக்டா பிளான் பண்ணல, அப்போ நேரம் வளர்ந்து கொண்டே செல்கிறது. ஸ்ட்ரிக்டாக நம்முடைய நேரத்தை வரையறுத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த தத்துவம் என்ன அது பார்க்கின்சன் லாங்கிறது நமக்கு அப்ளிகபிள் ஆகாது, வளராது. அந்த நேரம் என்ன ஆகும், கரெக்டா அந்த நேரத்தில் முடிச்சிருவோம். அப்போ அதுக்குள்ள முடிஞ்சிடணும். அடுத்து டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, நம்முடைய வேலையை நாம் பகிர்ந்தளிக்கணும், நேரத்தை மிச்சப்படுத்தணும், நேரத்தை மேனேஜ் பண்ணணும்னு சொன்னா. இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மெட்டாலிட்டி என்னன்னா, என்னை தவிர இந்த வேலையை வேற யாரும் சரியா செய்ய முடியாது பை நினைக்கிறோமா இல்லையா? நம்ம ஆபீஸ்ல இல்ல பர்சனல் வேலையெல்லாம் இருக்கட்டும், என்ன நினைக்கிறோம், இந்த வேலை நான் செஞ்சா மட்டும்தான் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன், மத்தவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல. அப்ப நாலேஜ் எப்போ வரும், உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒருவருக்கு அது சம்பந்தமான அறிவு இல்லைன்னா அவருக்கு என்ன பண்ணுங்க, சொல்லித்தாங்க, அவரை லெவலுக்கு கொண்டு வாங்க. அதுக்கான நேரத்தை என்ன பண்றோம், அந்த வேலையை நம்ம என்ன பண்றோம், அந்த பிரச்சனை வரக்கூடாது நம்மளே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், டெலிகேட் பண்ண மாட்டேங்கிறோம். அப்ப உங்களுக்கிட்ட ஒரு வேலை இருக்கு இல்லையா, அந்த வேலையை யார் செய்வோம், ஒரு கிளர்க்கோட வேலையை மேனேஜர் செஞ்சா மேனேஜர் வேலை யார் செய்வோம், அப்ப கிளர்க்கு செய்யணும், செய்ய வைக்கணும், அது யாருடைய வேலை, மேனேஜரோட வேலை, செய்யறது மேனேஜருடைய வேலை கிடையாது. அப்போ டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, மற்றவர்களை செய்ய வையுங்கள். ஏனென்று சொன்னால் உங்களால் மட்டும்தான் 100 பேரை அது போல செய்ய வைக்க முடியும், ஆனா நீங்களே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா 99 பேருக்கு உங்களுடைய அறிவும் உங்களுடைய ஆலோசனையும் போய் சேராது. உங்களுடைய வேலை நீங்க என்ன பண்ணல, சரியா செய்யல, மேனேஜர் வேலை நீங்க என்ன பண்ணல, சரியா செய்யல. அப்போ உங்களுடைய வேலை டெலிகேட் பண்ணுங்க, டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. அடுத்து நோ சொல்ல பழகுங்கள், லேர்ன் டு சே நோ, பெரிய பிரின்சிபல் இது. என்ன அது, என்ன கத்துக்கணும், நம்ம எல்லாருக்கும் டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்ன, எதை யார் சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ் செஞ்சிருவோம் பாய், என்ன நம்மளால நம்ம நல்லா தெரியும் செய்ய முடியாதுன்னு, என்ன பண்ணுவோம், செய்ய முடியாதுன்னு 100% தெரியும், முடியவே முடியாது, வச்சாடலாம் வந்துடுறோம் என்ன அப்ப என்ன அதே தப்பா நினைச்சுக்கோ டிஃபால்ட்டா நம்மளுக்கு இருக்கக்கூடியது வரலன்னு சொன்ன நினைச்சுக்குவாரோ இதே விட நீங்க வருவன்னு சொல்லிட்டு வராம போனீங்களா அதே தப்பா நினைப்பாரு அதை பத்தி நம்ம ஒளி பண்ண மாட்டோம் நீங்க கமிட் பண்ணிட்டு போகாம இருந்தா செய்யாம இருந்தா இதை விட அதிகமாக வருத்தப்படுவாரு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான குணம் ஆப்டிமிஸ்டிக் இந்த விஷயத்துல மட்டும் எஸ் நம்மளும் நான் செஞ்சிடறேன் அது வேலை முடிச்சிருப்பா செஞ்சிடும் எஸ் என்ன ஆகுது எல்லா வேலையும் என்ன பண்றோம் இழுத்து போட்டுக்கிறோம் ஒரு கால் வரும் பாய் இது கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க பாய் சின்ன வேலை தானே சரி ஓகே பண்றோம் அப்படின்னு அடுத்து இந்த மாதிரி கால் நமக்கு பத்து கால் வரும் அது அவருக்கு தெரியுமா தெரியாது ஒரு உதவி கேட்டு ஒரு விஷயம் வருது வைங்களேன் அதே போன்ற உதவியை பத்து தரப்புல நம்மளுக்கு கேட்கறாங்க என்ன அந்த பத்து பேருக்கு தெரியுமா ஈச்சது இவர் கேட்டுப்பாருன்ட்டு தெரியாது இவர் நினைச்சிருப்பாரு நம்ம மட்டும்தான் கேட்கறோம் அப்படிங்கிற நம்மளதான் கேட்பாரு அப்போ அதை டிசைட் பண்ணக்கூடிய செய்யலாமா செய்யக்கூடாதா அதை கமிட் பண்ணலாமா வேணாமாங்கிற யாருடைய முடிவு பண்ணோம் நம்ம தான் முடிவு பண்ணணும் நம்ம இன்னைக்கு வந்து இந்த வேலையை முடிக்கணும் இந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கு நடுவே வரக்கூடிய தடங்கல்களுக்கு என்ன சொல்லணும் நோ சொல்லணும் நோ சொல்லணும் நோ சொல்ல பழகணும் ஆனால் நம்ம பலதான் அதை பண்றதில்லை அதனாலதான் நம்ம பிரச்சனைகளும் நம்முடைய ராங் கமிட்மெண்ட்டும் அதிகமாயிட்டே போகுது நம்மளால முடியாதான் நோ சொல்லுங்க ஆனால் நீங்க சொல்லக்கூடிய விதம் என்பது மிக மிக என்ன இருக்கணும் பொலைட்டா இருக்கணும் இல்லைன்னா நீங்க சொல்லக்கூடிய நோ தான் கடைசி கடைசி நோவா இருக்கும் அவர்கிட்ட அவர் நம்ம ரிலேஷன்ஷிப் யார் சொல்லுவாரு நோ அப்படின்ட்டுவாரு அப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் நோ இல்லாம இசா இருக்கணும்னு சொன்னா நம் நோ சொல்வது இந்த ஒரு செயலுக்காக தான் என்பதை அவருக்கு விளங்க வைக்கணும் அது ரொம்ப முக்கியம் ரீசனபிளா இருக்கணும் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை இருக்கு இன்னைக்குள்ள முடிக்கணும் நான் உங்கள்ட்ட வாங்கிட்டு இந்த வார்த்தை நீங்க பயன்படுத்த என்ன வார்த்தை உங்களுக்கு எஸ் சொல்லிட்டு பின்னாடி பண்ண முடியல எனக்கு வருத்தமா இருக்கும் அதெல்லாம் நீங்களே பண்ணீங்க இல்ல வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க உண்மையிலேயே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு ஆனால் அதை பண்ணக்கூடிய சூழ்நிலை என்கிட்ட இல்ல சில நீங்க புரிஞ்சுக்குவீங்க நீங்க பண்ணீங்க இப்படி சொன்னீங்கன்னு சொன்னா நீங்கள் ஒன்று நோ சொல்லிடுறீங்க இன்டெரக்டா இரண்டாவது விஷயம் அவர் அடுத்த உங்கள்ட்ட வர்றது என்ன பண்ணுவாரு யோசிப்பாரு நேரத்தில் ஒரு நேரத்தை அவருக்காக நீங்கள் ஒதுக்குகிறீர்கள் உங்களுடைய இலக்கு இலக்குக்காக ஒதுக்கக்கூடிய அந்த நேரத்தை அவர் என்ன பண்றீங்க பகிர்ந்தளிக்கிறீர்கள் அது மிகவும் அவசியமான பட்சத்தில் உங்களால் ஒதுக்க முடியுங்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு இலக்கோடு சென்று கொண்டிருக்கும் போது என்ன சொல்லணும் என்ன லேன் பண்ணணும் சொல்றதுக்கு நோ அப்படித்தான் சென்னையில ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அந்த சேர்ல எடுத்து போக சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க நோ அப்படின்ட்டு எங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்ட்டு சரி இது பண்ணிட்டு போக ரொம்ப முக்கியமான வேலை இல்லை ஹால் வந்து எடுத்து கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி கெஞ்சி அதை பண்ண செஞ்சோம் அப்ப என்னன்னு சொன்னா அப்ப எதுக்கு ப்ரையாரிட்டி இப்ப நோ எதுக்கு சொல்லணும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சு அது சொல்லக்கூடிய இதுல சொன்னா பிரச்சனை இல்லாம இருக்கும் ஒரு சமயத்தில் ஒரு வேலை இன்னைக்கு பார்த்து சார் பெரிய பிரச்சனை என்னன்னா ஆபீஸுக்கு போவோம் என்னென்ன வேலைங்கிறது நம்ம மைண்ட்ல இருக்கும் ஆனா பண்ணுவோம் நம்ம பிளான் பண்ண வேலை தவிர மற்ற வேலை எல்லாமே வேகமா நடந்துகிட்டே இருக்கும் அடுத்த இரண்டாவது பேரே நடப்போம் எதை நம்ம நினைச்சிட்டு வந்தோம் அந்த வேலை முடிஞ்சிருக்காது ஏன்னா பல வேலைகளையும் எடுத்து போட்டு ஒரு பிளானிங் இல்லாம முடிச்சுக்கிட்டே இருப்போம் இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் எதை அன்னைக்கு முடிக்கணும் அன்னைக்கு முடிக்காது அப்புறம் ஆபீஸ் டைம் முடிஞ்சு ரெண்டு மணி நேரம் உட்காந்து அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லையா அப்போ ஒரு சமயத்தில் எடுக்கக்கூடிய வேலையை முடிக்கக்கூடியவர்களாக இருந்தா நம்ம டைம் வந்து மேனேஜ் பண்ணலாம் அடுத்து இருக்க வேலை பல பிரித்து பல பிரிவுகளாக பிரித்துக் கொள்ளுதல் ஒரு பண்டில் ஃபுல்லா கொடுத்து டைப் பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுக்குற ஒருத்தர் அதை பார்க்கும்போதே பயம் வந்துடும் ஒரு புக்கை கொடுத்து ஏதோ சொல்றாரு இது வந்து நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுங்க பாய் அப்படின்ட்டு அதை எடுக்க மனசு வருமா எடுக்கவே மனசு வராது அப்ப என்ன பண்ணலாம் சொன்னா அதை நாலு பிரிவா பிரிச்சு ஒரு பத்து பக்கம் இருக்கு இது முடிச்சு கொடுங்க இந்த வாரத்துல இல்ல அடுத்த நாள்ல அப்ப என்ன ஆகுது இலக்குகள் ஈஸியாக ஆகிறது இலக்குகளை பல பிரிவுகளாக என்ன பண்றோம் பிரிச்சுக்கிறோம் நீங்க கொஞ்சம் பண்ணுங்க நீங்க கொஞ்சம் பண்ணுங்க நீங்க கொஞ்சம் பண்ணுங்க அல்டிமேட்டா சேர்ந்து ஒரு புத்தகமாக அது உருவாகிறது அப்ப நம்முடைய இலக்கு என்பது ஒன்றுதான் அதை பல பிரிவுகளாக பிரித்து செயல்படும் பொழுது நமக்கு நேரம் நிறைய கிடைக்கிறது இன்ட்ரெஸ்டும் வருகிறது உங்களையே நீங்கள் பாராட்டிக் கொள்ளுங்கள் நம்ம ஒர்க் பண்ணும் போது என்ன இது நம்ம நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கணும் நம்ம பொதுவாக எல்லாத்தையும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா யாராவது பாராட்ட மாட்டாங்களா என்ன என்னாவது ஏதாவது சொல்ல மாட்டாங்களா மேனேஜர் ஒண்ணுமே சொல்லலையே எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டா நினைக்கிறமா இல்லையா எல்லாமே கரெக்டா முடிச்சு கூட இந்த ஆள் ஒண்ணு சொல்லுங்கன்னா அப்ப எப்ப இப்படிதான் நம்ம ஒர்க் பண்றது நினைக்கிறமா இல்லையா அப்ப நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல முடிச்சு கொடுக்கறதுக்காக அந்த சேலரி முடிச்சு கொடுக்கறதுக்காக நீங்க எக்ஸ்ட்ரா ஒண்ணுமே பண்ணல நீங்க பண்ணது என்ன நீங்க என்ன பண்ணணுமோ அதை தான் பண்றீங்க எதுக்காக உங்களை வந்து அங்க நியமிச்சிருக்காங்களோ அதெல்லாம் பண்றீங்க ஆனா என்ன பண்றோம் மத்தவெல்லாம் முடிக்கிறானா மத்தவெல்லாம் முடிக்கிறோம் நம்ம மட்டும் கரெக்டா முடிச்சிடாமே அப்ப உங்களுடைய வேலையை சரியாக செய்வதற்கே நீங்க பாராட்டை எதிர்பார்க்கிறீங்க எக்ஸ்ட்ரா தனியா பண்ணும்போது நிச்சயமாக அவர் பாராட்டுற மனப்பான்மையில என்ன பண்ணுவீங்க, நீங்க தோல்வி தோறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அவசியம் இல்லை, உங்களையே நீங்கள் பாராட்டிக் கொள்ளுங்கள். ஒரு கவிஞர் சொன்னார், என்னை தவிர என்னை தாழ்மைப்படுத்த யாராலும் முடியாது, என்னை தாழ்மைப்படுத்த என்னை தாழ்வுபடுத்த யாராலும் முடியாது, என்னால் மட்டும்தான் முடியும். ஏன்னு சொன்னால் எனக்கு இருக்கிறது கான்பிடன்ஸ், எனக்கு என்னால முடியும், நான் தான் என்னால பண்ண முடியும், எனக்கு மட்டும்தான் பண்ண முடியும், நான் மட்டும்தான் பண்ண முடியுங்கிற கர்வமா போயிடும். என்னால் சிறப்பாக செய்ய முடியும், என்னாலும் சிறப்பாக செய்ய முடியும். அப்ப என்ன என்ன வந்து மேனேஜர் பாராட்டுறதாலையோ பாராட்டம் போறதால என்ன ஆகல, எந்த ஒரு இதுவும் கிடையாது. என்னுடைய திறன், ரெண்டு நாள்ல முடிக்கக்கூடிய ப்ராஜெக்ட ஒரே நாள்ல முடிச்சிருக்கேன், நான் வளர்ந்திருக்கிறேன், என்னை நான் பாராட்டிக் கொள்கிறேன், கைத்தட்டிக் கொள்கிறேன், சந்தோஷப்பட்டுக் கொள்கிறேன். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வளர்ச்சி. அப்ப நம்ம நாம என்ன பண்ணணும், மோட்டிவேட் பண்ணிக்கணும். நம்ம மத்தவங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து அதற்காகவே உழைக்கக்கூடியவர்கள் தான் நிறைய உருவாகிட்டு இருக்கோம். இது இதை பண்ண இப்படி பண்ண பாருங்க அப்படி சொல்லுவாரு, வருமோ அதே பண்ணிட்டு போக திட்டுவாரு, அப்படின்னா அதோட முடிஞ்சு போச்சு, அந்த ப்ராஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போச்சு, அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஆக்சுவல் எஃபர்ட்டும் குறைஞ்சு போயிடும். ஏன், நீங்கள் செய்யக்கூடிய வேலை தான், அதற்காக நம்ம கொடுக்குறாங்க. அப்போ அந்த வேலையை சரியாக செய்யும் பொழுது, சிறப்பாக செய்யும் பொழுது, மற்றவர்களிடம் பாராட்ட எதிர்பார்க்காமல் உங்களையே நீங்கள் பாராட்டிக் கொள்ளுங்கள். பாராட்டக்கூடிய இடத்துல நீங்கள் இருந்தால் நிச்சயம் பாராட்டுங்கள். ஆக்சுவலா ஒரு டீ குடுக்கிறது ஆபீஸ் பாயினோட வேலை, டீ குடுக்கிறது தேங்க்ஸ் சொல்றோம், தேங்க்ஸ் சொல்றோம் அவர்களை உற்சாகப்படுத்த, அதுதான் அவருடைய வேலை, அதுதான் அந்த ஒரு மோட்டிவேஷன். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா எதிர்பாராத பிரச்சனைகளை நேரம் ஒதுங்குங்கள். இருக்கிறதுக்கே நேரம் என்ன பண்ண முடியல, ஒதுக்க முடியல, இதுக்கு எப்படி ஒதுக்க முடியும் அப்படிங்கறத வந்து நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். அந்த 4 மணி நேரத்தில் 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ உங்களால் ஒதுக்க முடியும் என்று நினைத்து மென்டலி அதை வந்து தயார் பண்ணி வைங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் எதனால ஏற்படுது, எதிர்பாராமதான் வருது. நம்ம எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்போம், நம்ம பிளான் பண்ணி வச்சிருப்போம், இந்த வெள்ளிக்கிழமை வேற எங்கேயே போக நினைச்சிருப்போம், என்ன பண்றோம், ஃப்ரெண்டு கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அபுதாபி வந்துட்டோம். அப்ப அங்க இருக்கக்கூடிய அவரு வெள்ளிக்கிழமை பண்ணலாம் நினைக்கிறவங்க எல்லாம் பெண்டிங்கா இருக்கும். அப்போ அதை எப்படி காம்பன்சேட் பண்றது, ஓகே அடுத்த வீக் 6 மணி நேரம் ஒதுக்குன்னு சொன்னா அந்த வேலையை நம்ம முடிச்சிடலாம். அப்போ எதிர்பாராத பிரச்சனைகளுக்கு நேரம் ஒதுக்குங்கள். ஏனென்று சொன்னால் பல பிரச்சனைகள் என்ன ஏற்படுது, எதிர்பாராமல் தான் ஏற்படுகிறது. அடுத்து வேலையை அப்போதே முடியுங்கள். அதுக்கு வந்து 3D ரூல் ஒன்று சொல்லுவாங்க, 3D ரூல் இல்ல 3D ரூல். என்ன ரூல் சொன்னா, டூ இட், டம்ப் இட், டெலிகேட் இட். இந்த பேப்பர் இருக்கு, இதன் மூலமா நான் ஒன்று செய்யணும், என்ன பண்ணலாம் செய்யுங்க, என்ன பண்ணுங்க செஞ்சு முடிங்க. ஒண்ணு, ரெண்டாவது டம்பிட், என்னால பண்ண முடியாது, டம்பிட்னா குப்பத்தில் போட்டு முடி வைக்கிறது கிடையாது, டம்பிட்னு சொன்னா தூக்கி நம்மளால பண்ண முடியாத வேற யாரையும் கொடுத்துருங்க, வேற யாரையும் சொன்னா நம்ம பண்ண முடியாது, நோ சொல்ல முடியா, டம்பிட் அதெல்லாம் முடிச்சிருங்க. அப்படி இல்ல, மூன்றாவது டெலிகேட்டிட், நம்மளால பண்ண முடியல, வேற யாருக்காவது ஒதுக்கி கொடுங்க. ஒன்று செய்து விடுங்கள், இரண்டாவது மறுத்து விடுங்கள், மூன்றாவது மற்றவர்களுக்கு அதை ஒதுக்கி கொடுத்துருங்க, டெலிகேட் பண்ணிடுங்க. அப்ப இந்த 3D ரூல் ஃபாலோ பண்ணோம்னு சொன்னா நம்மளுடைய ஆபீஸ்லயும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, என்ன ஆகாது, எந்த ஒரு விஷயமும் பெண்டிங் ஆகாது, எல்லாத்தையும் அப்பப்போ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அன்றைய பொழுதை சிறந்த பொழுதாக நம்ம மாற்றிக் கொள்ளலாம். அடுத்து இன்றைய செய்ய இப்போதைய செய்ய தள்ளி போடாதீர்கள். என்ன காரணம் தள்ளி போடுறது, என்ன காரணம், பொதுவா ஒரு வேலையை நம்ம செய்யறோம், செய்யும் போது எதுக்காக எதனால தள்ளி போடுறோம், தள்ளி போடுறது ரெண்டு காரணம், லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன், கம்யூனிகேஷன் வந்து சரியா இருக்காது, அதனால தள்ளி போடுவோம். அடுத்து சோம்பல், அடுத்து இன்ட்ரெஸ்ட் இல்லாதது, சோம்பல் இன்ட்ரெஸ்ட் இல்லாதது. அடுத்து என்ன, கஷ்டமானது. உங்களுக்கு ஈஸியான விளையாடு என்ன பண்ணுவீங்க, முதல்ல செய்வீங்க, கஷ்டமான விளையாடுனா கடைசியா செய்வோம், செய்யவே மாட்டோம். அப்ப நம்ம பொதுவாக படிக்கும் போது மனப்பாடம் வைக்க இல்லையா, தமிழ் பாடமோ இங்கிலீஷ் பாடமோ எது நமக்கு ஈஸியோ அதை முதல்ல படிச்சிருவோம். கஷ்டமான படத்தை கடைசியில் படுத்திக்கலான்ட்டு கடைசி வரைக்கும் படிக்காம எக்ஸாம் எடுக்கும், இதுதான் நடக்கும் இல்லையா. கஷ்டமான விஷயத்தை கடைசியா செய்யலாம்ட்டு கடைசி வரை செய்யாமலே அந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அப்படியே எழுதி பாஸ் ஆகி வந்துடும். அதே மாதிரி ஆபீஸ்லயும் கஷ்டமான தள்ளி போட்டு கடைசியில கருத்து கத்தி வர வரைக்கும் வெயிட் பண்ணி கடைசியில தான் அதை செஞ்சு முடிப்போம், செஞ்சு முடிஞ்சு திட்டு வாங்கிட்டு முடிச்சிருவோம். அப்ப ஏன் அப்படின்னு சொன்னா, கஷ்டமான வேலைகளை நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்ல. எப்ப இது நம்முடைய வேலைன்னு ஆயிடுதோ அப்ப என்ன பண்ணும், கஷ்டமான வேலையில முதல்ல தேர்ந்தெடுங்க, கஷ்டமான வேலையை தேர்ந்தெடுத்து பாருங்க. கஷ்டமா தெரியும் ஆரம்பத்துல, முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அடுத்து ஈஸியான வேலை இருக்குல்ல, ஒண்ணுமே தெரியாது, சந்தோஷமா இருக்கும். இது இவ்வளவு பெரிய பிரச்சனை முடிச்சது, அது என்ன அவ்வளவுதானே, முடிஞ்சு ஈஸியா முடிஞ்சிருவாங்க. அப்போ கஷ்டமான வேலையை தள்ளி போடாதீர்கள். ஏனென்று சொன்னால் கஷ்டமான வேலையில் நீங்கள் ஒதுக்கக்கூடிய நேரம் அதிகமா இருக்கும், உங்களுக்கு எப்படி என்ன ஆகும், அதிகமா தேவைப்படும். அதை நீங்க கடைசி நிமிஷத்தை ஒதுக்கி போட்டீங்கன்னு சொன்னா ஒண்ணும் பண்ண மாட்டீங்க, இல்லைன்னா சிறப்பா பண்ண முடியாது. அப்போ அந்தந்த வேலையை அப்ப போதே முடிச்சிடணும் சொன்னா இன்ட்ரெஸ்ட் நீங்களே கொண்டு வந்துடணும். அடுத்து சோம்பல், அதுதான் சொன்ன மாதிரி. அடுத்து நமக்கு வந்து நேரத்தை வீணாக்கக்கூடிய காரணிகள் என்ன, இது வந்து ரொம்ப நம்ம அனலைஸ் பண்ணணும். பல விஷயங்கள் நமக்கு தெரியாமலே நம்ம வந்து என்ன பண்றோம், நம்முடைய எனர்ஜியை, நம்முடைய மணியை, நம்முடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல ஒண்ணு தொலைபேசி, சும்மாவே இருக்கிறது, எந்த ஒரு வேலையும் இருக்கிறது இல்ல. சும்மாவே இருந்தாலும் எந்த ஒரு ஏதாவது சொல்லணும் போன் பண்ணது அந்த மாதிரி இருக்கு, போன் அடிச்சு என்ன மச்சா நல்லா இருக்கியா, பிஸியா இருக்கியா நீ அப்படின்ட்டு, என்கிட்ட பேசுறது உனக்கு என்ன ஃப்ரீயா இல்லையா, ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்க மாட்டியா அப்படின்ட்டு. அப்போ ஒண்ணு இவனுடைய நேரம் வேஸ்டா போகுது, ரெண்டாவது அவனுடைய அவனுமையிலே பிஸியா இருப்பான் வேலையில, சரி இந்த மாதிரி நம்ம மச்சான் தப்பா நினைச்சுக்கோ அப்படின்னு என்ன பண்ணுவோம், அவங்க பத்து நிமிஷம் அவங்க பத்து நிமிஷத்தை வேஸ்ட் ஆகிறது. இதுல ஏதாவது வேலை இருக்கா, அப்புறம் என்ன, அப்புறம் என்ன, இதே ரெண்டு பக்கம் பத்து நிமிஷம் ஓடிட்டு இருக்கும், என்ன நடக்கும், அப்புறம் என்ன, அப்புறம் என்ன, வேலை நேரம் முடிக்க வேண்டியதுதானே, ஆனா என்ன பண்ண முடியாது, முடிக்கவே மனசு வராது. இது வந்து காதலிக்கிட்டே மனைவிட்டே வர பிரச்சனை இல்லை, யாருக்கு இருக்கு, ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியிலையும் சொந்தக்காரங்க மத்தியிட்டு இருந்தோம் சொன்னா எவ்வளவு நேரத்தில் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்போ என்னன்னு சொன்னா நம்முடைய நேரம் என்பதை இப்படிதான் ஸ்பெண்ட் பண்றோம், நம்ம ஃப்ரீயா இருக்கோம் என்ன பண்றோம், அவரையும் ஃப்ரீயா ஆக்கி கொண்டு ஆக்கிடுறோம். அவன் அவரும் வர முடியாது, ஆறு மணிக்கு பஸ் போயிடும், என்ன பண்ணுவாரு, வேலையை அப்படியே முடிச்சு போவாரு, அடுத்த நாள் திட்டு வாங்குவாரு, அது நார்மலா அவருக்கு போயிடும். என்ன அந்த வழக்கமா, அந்த மாதிரி பத்து பேர் அவருக்கு கால் பண்ணுவாங்க. அப்ப என்னன்னு சொன்னா நம்முடைய நேரம் என்பதை தொலைபேசியின் மூலமாக வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன பண்றோம், எல்லாமே கையில இருக்கு, ஈஸியா இருக்கு, மொபைல் இருக்கு, அடிக்கிறோம், பேசுறோம், எதுக்காக பேசுறோம், பர்பஸ் எதா இருக்கா, ஒண்ணுமே இருக்காது, பர்பஸே இல்லாம பேசக்கூடிய பல பேச்சுகள் தான் இப்ப நிறைய இருக்கு. உண்மையா இல்லையா, ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கா, அந்த கம்யூனிகேஷன் ஏதாவது பர்பஸ் இருக்கா, ஒண்ணும் கிடையாது. அப்புறம் என்ன, அப்புறம் என்ன வரும்போது அடுத்து வரக்கூடியது சித்ரமா இருக்கும், அவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, ஊர்ல என்ன அந்த பிரச்சனை, எனக்கு தெரியவே இல்லையே, இதெல்லாம் தேவையா, இதுதான் ஒரு லட்சியமா, அந்த போன் பண்ண லட்சியமா, ஒண்ணும் கிடையாது, அங்கே ஒரு லட்சியம் உருவாகிறது. அப்ப அந்த ஒரு பிரச்சனை புதுசா எடுத்து போட்டு அதை பத்தி இன்னும் ரெண்டு பேர் பேசுறது. அப்ப என்ன சொன்னா நம்மகிட்ட லட்சியம் இல்லை, லட்சியத்தை உருவாக்கி நம்ம என்ன மாதிரி ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி உள்ளாத விஷயத்தை அடங்கி போன விஷயத்தை மறுபடியும் எடுத்து போட்டு அதுல ஒரு ஆறு மணி நேரத்தை போன் பேசுறதுல நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது தொலைபேசி. அடுத்து விருந்தினர் நண்பர்கள், இந்த இந்த கேட்டகரி தான், விருந்தினர்களை உபசரிக்கணும், நண்பர்களை பாதுகாத்துக்கணும், அவங்களோட உணவு வச்சுக்கணும், நல்ல விஷயம் தான். ஆனா ஒரு நண்பரையும் ஒரு ஃப்ரெண்டையும் பிடிச்சிக்கிறது அவன் தான் வாழ்க்கை. டெய்லி சொன்னா இல்லையா, ஒரு சோழ வண்டி எடுத்து டெய்லி ரெண்டு மணி நேரம் அவன் வீட்டுல உட்காந்து அட்டாச்சு வருவாரு, அதுதான் அவருடைய டெய்லி ரொட்டீன், வேற ஒண்ணும் கிடையாது. இரண்டு மணி நேரம் அவர் இந்த போயிட்டு பேசிட்டு அடைஞ்சிருக்க பர்பஸ் எதா இருக்கா, ஒரு பர்பஸ் இல்ல. விருந்தினர்களை வந்து நம்ம என்ன பண்ணோம், உபசரிக்கணும், நல்ல விஷயம், எல்லா விருந்தினர்களும் உபசரிங்க, எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கங்க, நல்ல விஷயம் மார்க்க சொல்லுது. அப்ப என்னன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் மட்டும் நம்ம வந்து என்ன பண்றோம், அதிகமாக நம்மள்ட்ட வந்து ஒரு பர்பஸே இல்லைனாலும் கூட அவர்களோட அதிகமா தொடர்பு வச்சிருக்கோம், நேரத்தை அவர்களுக்காக ஸ்பெசிபிக்கா நம்ம ஒதுக்குறோம் வீணான முறையில. அப்போ அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கு. அப்ப நமக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் இல்ல, அதாவது இங்க துபாயில இருந்து அஜிமானுக்கு டீ சாப்பிட வரக்கூடிய சவால் பல பேர் இருக்காங்க. உண்மையிலே வண்டி எடுத்துட்டு வேற என்ன வேலை, வேற ஒண்ணும் இல்ல, வெள்ளிக்கிழமை லீவ் தான், ஃபேமிலி இங்க இல்ல, வேற என்ன, மூணு பேர் இருக்கும், வண்டி இருக்கு, சிவா அஜிமான் போய் டீ சாப்பிடலாம் வா. அப்ப அஜிமான் போயிட்டோம், அஜிமான் போய் டீ சாப்பிட்டு மட்டும் வர முடியுமா, சரி அவருக்கான போன் அடிச்சு போற பாத்துருவோம், அடுத்து போன் அடிக்கிறோம், அங்க போறோம், அவர் சாப்பாடு அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு அன்னைக்கு நாள், 12 மணி வரைக்கும் அவன் வந்து வந்து படுத்து தூங்கி காலை 8 மணிக்கு இருந்து சுபத்து வந்துட்டு வேலைக்கு போயிடும். இதுதான் அப்ப என்ன, இதெல்லாம் ஒரு லட்சியம் இல்லாத ஒரு திட்டங்கள், காலம் என்னது இப்படியாவே ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து இன்டர்நெட், உட்கார்ந்ததுதான் தெரியுது, என்னது ஒரே ஒரு மெயில் மட்டும் செக் பண்ணிட்டு இருந்ததுனால பல லட்சியத்தோட நான் உட்பட உட்கார்றது, மெயில் மட்டும் செக் பண்றதுக்கு தான். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா தமிழக செய்திகள், உலக செய்திகள், விளையாட்டு செய்திகள், வளைகுடா செய்திகள் எல்லாம் ஒன்னு ஒவ்வொரு மெயிலா ஒவ்வொரு சைட்டா பார்த்து 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 கடைசியில் பார்த்தோன்னா ஒரு 2 மணி நேரமாவது போயிருக்கும். எதுக்காக பண்ணோம், ஹெட்லைன்ஸ் இல்லைன்னா ஒரு மெயில், இது செக் பண்றதுக்காக உட்கார்றது. 2 மணி நேரம் சாலையில என்ன பண்ணோம், போயிட்டே இருக்கும், நமக்கே தெரியாம போயிட்டு இருக்கு. அப்ப அதை நம்ம வந்து குறைச்சிக்கலாம். அடுத்து தொலைக்காட்சி, இதுவும் அப்படிதான், சன் நியூஸ் என்ன ஹெட்லைன்ஸ் மட்டும் பார்ப்போம் அவ்வளவுதான், ஏதாவது ஒரு பரபரப்பான செய்தி வந்துடும். அதுல வந்து கலைஞர் டிவில என்ன சொல்றோம், என்டி டிவில என்ன சொல்றோம், பிபிசிக்கு போயிடுச்சா இல்லையா அந்த செய்தி, என்ன பண்றோம், அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சா இல்ல இங்கேயே ஓடிக்கிட்டு இருக்கான், இவன் போய் சொல்றானா, கலைஞர் டிவில ஒரு காட்சி பண்ணிக்குவோம் பாப்போம், அங்கேயும் விடுறான், அப்ப வந்து இந்த நியூஸ் பிரபலம் ஆயிடுச்சு. அப்ப என்னது நியூஸ் பிரபலம் ஆயிடுச்சு, சரி என்ன பண்ணலாம், பண்ணலாம், அடுத்த வாரம் அக்கீரை வாங்கி படிக்கலாம், அதுக்கு ஒரு 2 மணி நேரம். அப்போ இது இந்த ஒரு விஷயம் மட்டும் எவ்வளவு ஓடும், கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஒரு ஹெட்லைன்ஸ் மட்டும் அவன் என்ன நினைக்கிறான் அதை நம்மளால பார்க்க வைக்கிறான். நம்ம நினைக்கிறத வந்து அந்த மீடியாவும் கொடுக்கல, அவன் எதை கொடுக்க விரும்புகிறானோ அதை நம்ம என்ன பண்றோம் பாக்கிறோம். நம்ம வந்து இந்த படம் படத்து படமே அவங்க வேண்டாம் படம் பார்க்கிற வேலையே வேணாம் அப்படின்னு நினைச்சாலும் கூட நீங்க எந்த சேனல் திருப்பினாலும் ஏதாவது ஒரு படத்து நம்பரத்தை டெய்லி 100 தடவை போட்டு அந்த படத்தினுடைய பாட்டு நம்ம மாசத்துல பதிய வைக்கிறானா இல்லையா? நீங்க எப்படி ஒரு நாளும் சரி டிவி க்ளோஸ் பண்ணாத வர நீங்க எந்த சேனல் திருப்பினாலும் அந்த ஒரு பாட்டை போட்டு என்ன பண்ண விளம்பரத்துல நாம அந்த பாட்டை மனதில் பதிய வைக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய லட்சியம் அவன் நினைப்பதை நம்ம மீது என்ன பண்றான் திரிக்கிறான் திணிக்கிறான். அதை வந்து நீ அவாய்ட் பண்ணவே முடியாது. அப்ப என்ன எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. அப்ப அவாய்ட் பண்ணணும் எந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் கொடுக்கணும். அப்போ இந்த தொலைக்காட்சி பாக்குறது வச்சு அதை நம்ம கவனத்தில் வைக்கணும். அடுத்து அலைபாயும் உணர்வுகள், மன அழுத்தம், சோர்வு, குற்றமா பன்மை, கோபம், விரக்தி, மனப்பான்மை, கவனமின்மை. குழந்தையா இருக்கும்போது ஒரு சின்ன சம்பவம் நடந்திருக்கும், அந்த சம்பவத்தை நினைச்சுக்கிட்டு இப்ப வளர்ந்த பிறகு சரி இன்னும் வளர்ந்து அவன் சாகிற வரைக்கும் அந்த சம்பவத்தை நினைச்சிட்டு இருப்போம். நம்ம சில இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்ல சொல்லுவோம், குழந்தையா இருக்கும்போது சில சம்பவங்கள் வந்து மனசுல அழகா பயிரும், அந்த சம்பவங்களை மனசுல வச்சுக்கிட்டு அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாவே கடத்திடுவான். ஒரு ஸ்டேஜ் ஃபேஸ்ல வந்து ஒரு 3 வயசு படிக்கும் போது என்ன பண்ணுவான், ஸ்டேஜில் வந்து தப்பா உதவி பேசிடுவான் பேச்சு போட்டியில, உடனே என்ன அதெல்லாம் சிரிச்சிருவாங்க, அது அவன் மனசுல பயிரும், என்ன ஆயிரும் நம்மளால ஒழுங்கா பேச முடியாது. அந்த ஒரு குற்ற மனப்பான்மை என்ன பண்ணுவான், அவன் வந்து வளர்ந்து அதுக்கப்புறம் காலேஜ்ல ப்ரொஃபஸர்லாம் ஆகி அதுக்கப்புறம் கூட அந்த ஸ்டேஜில் போனவங்க பயம் வரும், ஸ்டேஜில் போனா நம்மளால பேச முடியாது. ஏன்னு சொன்னால் அவனுக்கு வந்து உள்ளுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்பட்டு விடும். இப்ப அந்த மாதிரி ஏற்படணும்னு சொன்னா அப்ப என்ன ஆகுது, இப்பொழுது உங்களுடைய வளர்ச்சி என்பது பேச்சாற்றலின் மூலமாகவோ ட்ரைனிங் மூலமாக வளரும், உங்களுடைய வளர்ச்சி அதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அதெல்லாம் பண்ணலன்னு சொன்னா எப்படி வளர முடியும்? உங்களுடைய நேச்சுரல் ஜாபே அந்த மாதிரி அமைதுன்னு வைங்களேன், ட்ரைனிங் கொடுக்கறது அமையுது உங்க படிச்ச படிப்புக்கு அப்படிங்கும் பொழுது ஒரு ஸ்டேஜ் ஃபியரோட நம்ம வந்து அணுகணும்னு சொன்னா எப்படி நம்ம வந்து ஸ்பீச் டெலிவரி பண்ண முடியும்? அப்போ அந்த மாதிரியான நம்ம மன உணர்வுகள், சின்ன வயசுல ஏற்பட்ட அந்த காயங்கள், அந்த காயங்கள்லாம் நம்ம வந்து இப்பொழுதும் நம்ம வந்து நம்ம கட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. ஒன்று. இரண்டாவது பிரச்சனை என்னன்னு சொன்னா ஃபியூச்சர்ல இப்படிதான் ஆயிடுமோ, நம்ம ஃப்ரெண்டுக்கு சக்கரம் வந்துருச்சு 35 வயசுலயே நமக்கும் வந்துருமோ, என்ன கொஞ்சம் கூடுதல் கொடுத்து ஆனாலும் கூட நமக்கு அந்த மென்டாலிட்டி என்னது, இப்ப இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நம்ம வந்து என்ன பண்ணல அனுபவிக்க தயாராக இல்லை. ஒன்று கடந்த காலத்தில் இருக்கிறோம், இருக்கோம் எதிர்காலத்தில் இருக்கிறோம், நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய நிதர்சனமான அந்த வாழ்க்கை என்பதை என்ன பண்ணல நம்மளால உணர்ந்து கொள்ள முடியல, நம்ம மனசுல என்ன இருக்கு அதை பாய்ந்து கொண்டே இருக்கிறது. இப்ப இது போன்ற உணர்வுகளால் நேரத்தை மிச்சப்படுத்த முடியுமா? நேரம் வீணாகும். எப்படி வீணாகும்? நீங்க பாஸ்ட் நினைச்சிட்டு இருந்தாலோ ஒரு சம்பவத்தை நினைச்சிட்டு இருந்தாலோ ஆபீஸ்ல உட்கார்ந்து நீங்க ஒரு விஷயத்தை டைப் பண்றீங்கன்னு சொன்னா எப்படி நீங்க சிறப்பா டைப் பண்ண முடியும்? எழுத்து பிழையோட தான் டைப் பண்ணுவீங்க. எழுத்து பிழையோட டைப் பண்ணீங்கன்னா அடுத்து அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன, அதோட விளைவுகள் என்ன, உங்களுடைய வேலை புரியுது ஒண்ணு. இரண்டாவது, நீங்கள் அந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணும் மறுபடியும் டைப் பண்ணணும். உங்களுடைய அரை மணி நேரமும் உங்களுடைய 1 மணி நேரம் என்ன ஆகுது, மீண்டும் செலவழிக்கிறீர்கள். 2 மணி நேரம், 1 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலை என்ன பண்றோம், 2 தடவை நம்முடைய நேரத்தை வீணடிக்கிறோம். இதனால் ஏற்படுது இந்த உணர்வுகள். அப்படியே கம்ப்யூட்டர் மேலே உட்காந்துருப்போம், சீரியஸா ஒர்க் பண்ற மாதிரி தெரியும், ஆனா என்ன இருக்கு என்ன பண்றாங்க சுத்தமா தெரியாது, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த சிந்தனைகள் அலைபாயும் அந்த உணர்வுகள் நம்முடைய நேரத்தை என்ன ஆகுது, வீணாக்குகிறது. அடுத்து பயனில்லா சந்திப்புகள், இப்படிதான் சொன்னோம் இல்லையா, சும்மாவே வண்டி எடுத்துட்டு போயிட்டு அவருக்கு வேலை இருந்ததை பத்தி நம்ம கொலைப்பட மாட்டோம், நம்முடைய பர்பஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில சந்திப்புகளை உருவாக்குறது. எப்பயாவது நம்மளால சந்திக்கல சந்திக்கல அப்படின்னா சொந்தக்காரங்க 5 வருஷம் 10 வருஷம் சந்திக்கிற சொந்தக்காரங்க எத்தனை பேருங்க இருக்காங்க, சொந்த மச்சம் இருப்போம் அந்த பாயில, நம்ம இங்க அவதாவில் இருப்போம், 5 வருஷம் ஆச்சு பார்த்து பார்க்க மாட்டோம். ஆனா என்ன பண்ணுவோம், தேவையில்லாத மக்களை இல்ல வழக்கமாக பார்க்கக்கூடிய மக்களே வார வாரம் சந்திக்கிறது, வார வாரம் என்ன வார வாரம் சந்திச்சு என்ன பண்ண போறீங்க, பதவியுடைய பர்பஸ் என்ன? அப்போ சந்திக்காத மக்களை சந்தியுங்கள், யாரை சந்திக்கலையோ அவங்களை சந்தியுங்கள், அப்போ டக்கு எடுத்துக்கொள்ளுங்க, அப்படி பண்ணுங்க. ஆனா என்ன பர்பஸே இல்லாம சந்திப்புகள், சந்திச்சே ஆகணும். வார வெள்ளிக்கிழமை சொன்னா நீ என் வீட்டுலதான் சாப்பிடணும், மதியம் ஃபுல்லா இங்கதான் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ அப்போ நம்முடைய நேரம் என்பது எப்படி ஆகுது, பயனுள்ள சந்திப்புகளின் மூலமாக இதாகுது. அடுத்து தெளிவிலா தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன் சொன்ன மாதிரி. அடுத்து முழுமையான தகவல் இல்லாமல் செயல்படுதல், அரிமான இருந்து அவர் சகோதரர் நம்பர் சொன்னேன், ஒரு அட்ரஸ் சொன்னேன், இண்டஸ்ட்ரியல் ஏரியா இறங்கிட்டு துபாயில இருந்து வரும்போது அவர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இறங்கி ஒரு மணி நேரம் தேடுறது கிடைக்கவே இல்லை. எங்க வேற யாருக்கிட்ட போன போடன்னு கேட்கறேன், இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் இருக்கு அப்படிங்கிறாரு. நம்ம சொன்னது அரிமான இண்டஸ்ட்ரி ஏரியா, அவருக்கு சார்ஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியா. வரும்போது அங்கேயே இறங்கிட்டாரு, அங்கே இறங்கி நம்ம சொன்ன லொகேஷன் ஒரு மணி நேரம் தேடுறாரு. கடைசி வரைக்கும் நானும் சார்ஜா அஜிமான் கேட்கல, நான் அஜிமான் நினைச்சிட்டு இருக்கேன், அவரும் நினைச்சிட்டு இருக்காரு, அஜிமான் நினைச்சிட்டு இருக்காரு. இண்டஸ்ட்ரியல் ஏரியா இறங்கினா இண்டஸ்ட்ரியல் இறங்கிட்டாரு, சார்ஜ் இண்டஸ்ட்ரியல் ஏரியால. அப்போ என்னன்னு சொன்னா ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்ல. அப்போ அந்த தெளிவாக தகவல் தொடர்பு இல்லாதது அந்த நேரத்தை வீணடிக்கிறது. அடுத்து இந்த பிரைம் டைம் சரியாக பயன்படுத்தாது. இப்ப இந்த ஆபீஸ் இந்த மாதிரி டாக்குமெண்ட் வச்சுக்கிறது ஏதாவது ஒண்ணு எடுக்க முடியுமா? இதுல இப்ப பலருடைய ஆபீஸ் இப்படிதான் இருக்கு, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இதை தேடுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும், அதை எடுத்து ஒர்க் பண்ண போவாரு ஒரு மணி ஆகிடும் சாப்பிடுவாரு, இப்ப மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு வேற ஒரு டாக்குமெண்ட் வந்து முடிஞ்சு போற டைம். அப்போ இந்த மாதிரியான ஒரு ஆபீஸ் இருந்து வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அப்ப எங்க நம்ம டைம் கிடைக்க போகுது? அடுத்து இது ஒண்ணு எல்லாம் நம்ம சுத்தி பேப்பரா இருக்கும், அப்பதான் நம்ம ஒர்க் பண்றோமா? என்ன பண்ணுவோம்? எதாவது எங்க வைக்கணுமோ அந்த செஃப்ல வைக்கிறது இல்ல, நம்ம சுற்றி அங்கங்க ஒரு பண்டல் கிடக்கும். ஏதாவது ஒரு பண்டலை தேடி எடுக்கணும்னு சொன்னா போதும் போதும் ஆயிடும், அதுக்கு ஒரு ஆள் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இப்ப அந்த மாதிரி வந்து நம்மளுடைய நேரம் வீணடிக்கப்படுகிறது. எப்படி ஆபீஸ் வச்சுக்கலாம் பாருங்க, அது 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 இடத்துல எப்ப எடுத்தாலும் இது இங்கதான் இருக்கும், எப்ப எடுத்தாலும் இது இங்கதான் இருக்கும் அப்படிங்கும் போது நமக்கு எல்லாம் ப்ராப்பரா தெரியும். அதாவது அதனுடைய இடத்தில் எப்படி பாருங்க, இதுதான் ஆபீஸ். அப்ப நமக்கு தெரியுது எங்க என்ன வைக்கிறோம், எங்க என்ன இருக்கும். அடுத்து சில மீட்டிங் குறிப்புகள் இருக்கு, ரொம்ப அவசியமான குறிப்பும் கூட. இன்னொரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கலாமா? இன்ஷால்லா. சரியான நோக்கம் மற்றும் நிகழ்ச்சி பட்டியல், இன்னைக்கு இருக்கக்கூடிய மீட்டிங்ல நோக்கம் என்ன, அதனுடைய நிகழ்ச்சி நிரல் என்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா போட்டுக்கணும். அதுக்கு ரொம்ப முக்கியம் நேரத்தை சரியாக பின்பற்றுறது. எத்தனை மணிக்கு தொடங்க எத்தனை மணிக்கு முடிக்கணுங்கிறத இது பண்ணிக்கணும். பொதுவாக நம்முடைய நேரத்தை வந்து நம்ம பின்பற்ற என்ன நேரம், அஞ்சு மணி சொன்னா அஞ்சரை நாலுனா அஞ்சு கரெக்டா அரை மணி நேரம், அது அதிகமாக கம்மியாகாது, கரெக்டா அரை மணி லேட்டா வருவாரு, கரெக்டா 30 minutes 31 minutes அதிகமாக அதிகமா இருக்காது. என்ன அவர் தெரியும் அரை மணி நேரம் லேட்டா தான் ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லாம அந்த அரை மணி நேரம் லேட்டா ஆரம்பிங்க, அறிவிங்க, அஞ்சு மணிக்கு போட்டுருங்க இல்லையா, அஞ்சரை மணி சொல்லுங்க, அஞ்சரை மணிக்கு கரெக்டா வந்துருவாரு. அவர் ஆறு மணிக்கு வருவாரா, ஆறு மணிக்கு அங்கே நிக்க வைங்க, அடுத்த வர மாட்டாரு. அப்ப இதெல்லாம் பிராக்டிக்கலா வர முடியாது, அவருக்கு உணரணும். அஞ்சரை மணிக்கு நான் வரலன்னு சொன்னா என்ன உள்ள வர மாட்டாங்க, நான் போதும் எல்லாம் திரும்பி போயிடணும். ஒரு மீட்டிங் நடக்காது. தீர்வு என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து கலந்துரையாடல் தேவை சொற்பொழிவு அல்ல, எல்லாம் ஒரு டிஸ்கஷனுக்காக வந்திருப்போம். ஒரு மசூதாம்போம், தலைவர் இருந்து சொல்லுவாரு இப்படி பிளான் பண்ணலாமா அது போலாமா அப்படின்ட்டு. இதுவா மசூதா? இது மசூதா கிடையாது, இது வந்து அவர் பிளான் பண்ணிட்டாரு. என்ன பண்ணாரு ஆரம்பத்துல எல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்துட்டாரு, தலைவரும் எல்லாரும் பேசிக்கோங்க இப்படிலாம் சொல்லலாம் முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் நடந்துலாமா சரியா எல்லாம் ஓகே. அங்க ஒருத்தர் கை தூக்குறாரா தூக்கலையா, அவர் புரிஞ்சுக்கிட்டாரா புரிஞ்சுக்கலையா? அப்ப மசிதாவுடைய நோக்கம் அது இல்ல, மீட்டிங் சொன்னா அது மீட்டிங் கிடையாது. அப்ப மசிதான்னு சொன்னா டிஸ்கஷன் வேணும். ஓ ஒன்னு சொற்பொழிவு இல்ல, பயன் இல்ல, பயன் கேட்கறதுக்காக அவங்க வரல, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா ஃபீட்பேக் எடுத்து அதை டிஸ்கஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை வேணும். முடிவெடுத்துக் கொண்டு பேசக்கூடாது. அடுத்து பிரச்சனைகள் கொடுத்து மட்டுமே பேசாமல் விடைகளை மயமாகத்தான் பேசுதல். பிரச்சனையே பேசிக்கிட்டு இருப்பாங்க, சொல்யூஷன் என்னப்பா, மீட்டிங் முடிஞ்சு போடும், அடுத்த மீட்டிங் விஷயம் நம்ம சொல்யூஷன் பத்தி இது பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்ப இந்த மீட்டிங்கே சொல்யூஷனுக்காக வச்சிருப்போம், ஆனா என்ன பண்ணுவ, சொல்யூஷனை கண்டுபிடிக்க மாட்டோம் கடைசி வரைக்கும். பிரச்சனையை மட்டுமே பேசி 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 சொல்யூஷனுக்காக இன்னொரு நாள் ஒதுக்கக்கூடிய இல்ல போன்ல பேசிக்கலாம் எல்லாம், அதுக்காக அது கூட்டணும். பிரச்சனையை நல்லா டீட்டெயிலா பேசிட்டு ஓகே என்னென்ன பண்ணலாம்ன்றத விஷயம் நாளைக்கு எல்லாம் போன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போனோம்னு சொன்னா அப்ப அந்த மீட்டிங்குடைய பர்பஸ் செல்வாகாது. அடுத்து நேரத்தை பின்பற்றுதல் ரொம்ப அவசியமான ஒன்று இருக்கு விஷயம். அடுத்து திட்டமிடக்கூடிய முறையீடு முறைகள் இதையும் பார்த்தோம் சொன்னா, நம்முடைய திட்டங்களை நம்முடைய டார்கெட் சொன்னோம் இல்லையா, ஒன்னு வீக்லி, அடுத்து மாதாந்திர மற்றும் வருடாந்திர நீண்ட காலம், அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி வச்சுக்கலாம். டெய்லி ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டா எழுதி வச்சுக்கோங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஆபீஸ் போனீங்களே இன்னைக்கு என்னென்ன வேலை பண்ணணும், போன உடனே ஒரு டெஸ்க்டாப்ல இருக்கக்கூடிய அந்த கலண்டர்ல இது இது பண்ணணும். ஒரு நாள் அஞ்சு நிமிஷம் கூட எடுக்காது, பிளான் தான் நீங்க அந்த ஒர்க் பண்ண முடியும். எங்கே டைவர்ட் ஆனால் கூட இது பண்ணல பண்ணுவீங்க. அப்போ அதுவும் டெய்லி டெய்லி பிளானா வச்சுக்கலாம். வாராந்திர திட்டம் முதல்ல காமிச்சோம் இல்லையா, அதை பயன்படுத்திக்கலாம். நீண்ட வாராந்திர மற்றும் வருடாந்திர திட்டம் நீண்ட காலத்துக்கு என்ன பண்ணலாம், ஒரு டிகிரி படிக்கலாம், ஒரு கோர்ஸ் படிக்கலாம், இல்ல ஃபர்தரா ஆகக்கூடிய ஒரு தொழில் பண்றதுக்கான திட்டம் போடலாம், அதனுடைய பொருளாதாரம் சேர்க்கலாம், இப்படி என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை வந்து பிளான் பண்ணிக்கலாம். அதில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு லிஸ்ட் போட்டுக்குங்க. ஒன்று பிரச்சனைக்குரியது, இரண்டாவது முக்கியமானது, மூன்றாவது சாதாரணமானது, நான்காவது அவசியம் இல்லாதது. பிரச்சனைக்குரியது என்ன? கழுத்துல கத்தி இருந்தா என்ன இது? பிரச்சனைக்குரியது. இது பண்ணலைன்னா வேலையை தூக்கி வாங்கப்பா. பிரச்சனை முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவது முக்கியமானது பண்ணணும், ஆனா என்ன பண்ண ரொம்ப அர்ஜென்ட் இல்ல, ஆனா இது பண்ணி முடிச்சிடணும், இந்த மாதத்துக்குள்ள பண்ணி முடிச்சிடணும். மூன்றாவது சாதாரணமானது, பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம், பிரச்சனை இல்ல. நான் அவசியம் இல்லாதது என்னது? அது தேவையே இல்லை, எவன் பண்ணுவான், ஆனா என்ன பண்ணுவான், நம்ம தான் பண்ணணும் அப்படி நிக்கிறது. அப்போ இந்த நான்கு விஷயங்களை, இது போன்ற விஷயங்கள் நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம்னு சொன்னா, அப்ப நம்ம செய்யக்கூடிய செயல்கள், செயல் ஒண்ணு எந்த கேட்டில வருது? பிரச்சனைக்குரிய வருது. இது வந்து செஞ்சிடணும். இது வந்து ஒரு ஆக்சிடென்ட், எது வருது? பிரச்சனைக்குரிய வருது. ப்ரொமோஷன் பிரச்சனை முக்கியமானது, செயல் ரெண்டு சாதாரணமானது. என்ன சாதாரணமா? எந்த செயல் சொல்லலாம், ஏதாவது சந்திப்பு சொல்லலாம், தள்ளி கூட வைக்கலாம். செயல் மூன்று ரெண்டு முக்கியமானது, ப்ரொமோஷன் சம்பந்தமானது, ஒன்று உயிர் சம்பந்தமானது, இரண்டாவது ப்ரொமோஷன் வேலை சம்பந்தமானது. செயல் நான்கு அவசியம் இல்லாதது. என்ன பண்ணலாம்? யாருனாலும் பண்ணலாம், நம்ம பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனாலும் அந்த வேலை நடந்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டு. அப்ப இறுதியாக பார்த்தோம்னு சொன்னா, சில சிந்தனை துறையில் நேரம் என்பது என்ன உணரணும்? அதுல நேரம் என்பது பணத்தை விட மேலானது. நேரம் என்னது? வெற்றியை தரக்கூடியது. நேரம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இலக்கை தீர்மானிக்க வேண்டும். இலக்கை அதை என்ன பண்ணணும்? திட்டமிட வேண்டும். நேரத்தை திருடுபவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவங்க நேரம் என்ன பண்றாங்க? துடிக்கிறது இந்த சூழ்நிலை, இந்த சூழ்நிலையும் நம்ம சுற்றுப்புறம் என்ன ஆகுது, எப்படி இவன் டைம் எடுக்கலாம்? இவனுக்கு ப்ரோக்ராம் இருந்துன்னு சொன்னா அந்த சுத்தி இருக்க அஞ்சு பேர் வீணா போய் டைம், ஏன்னா இவனுக்கு ப்ரோக்ராம் இருக்கு. அப்ப அந்த அஞ்சு பேரை பத்தி கவலை இல்ல. அப்போ அந்த நேரத்தை திருடக்கூடிய அந்த காரணிகளில் இருந்து நாம் தப்பிப்பதற்கு என்ன வழிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையை சமன் செய்யணும். இப்ப இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ் வரும்பொழுது, வல் அஸ் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ் இல்லல்லதீன ஆமனு வஅமில் ஸாலிஹாத்தி வதவாசவ் பில் ஹக்கி வதவாசவ் பிஸ்ஸபர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அல்லாஹ் வந்து ஒவ்வொரு பொருட்கள் மீதும் ஒவ்வொரு சம்பவத்தின் மீதும் வந்து சத்தியம் செய்து சொல்றான். இந்த அத்தியாயத்துல சொல்றான், எதை மேல சத்தியம் செய்யறான்? காலத்தின் மீது சத்தியமாக. எவ்வளவு முக்கியம் பாருங்க, காலத்தின் மீது சத்தியமாக. மனிதர்கள் என்ன இருக்காங்க? நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இப்போ டீச்சர் பார்த்து ஸ்டூடெண்ட் சொல்றாங்க கிளாஸ் ரூம்ல, நீங்க எல்லாம் ஃபெயிலுப்பா அப்படின்னா அதனுடைய அவசியம், அதனுடைய அர்த்தம் என்ன? எல்லாரும் மக்கு, என்னது எல்லாரும் மக்கு, யாருமே நல்லவங்க கிடையாது, நல்லா படிக்கிறவங்க கிடையாது. ஆனா அவனை தவிர, இவனை தவிர, இவனை தவிர, இவனை தவிர அப்படின்னா என்னது? அந்த நாலு பேர் தான்ப்பா. அதான் எப்படி ஸ்டார்ட் பண்ற பாருங்க, மனிதர்கள் எல்லோரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். யாரை தவிர? ஈமான் கொண்டவர்களை தவிர. மற்றும் இங்க அல்லது கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து பல், இங்க வந்து அல்லதே கிடையாது, இங்க மற்றும். ஈமான் கொள்பவர்களை தவிர அடுத்து என்னது? சாலிகான அமல்கள், அமல்கள் செய்பவரை தவிர. மூன்றாவது என்ன? ஒருவருக்கொருவர் உபதேசம், நல்ல உபதேசம் செய்பவரை தவிர. அடுத்து என்ன? பொறுமையை கொண்டிருப்பவரோட. அப்ப இந்த நாலு மென்மை அது மேண்டேட்டரி, இவர்கள் தான் வெற்றியாளர்கள். அப்ப இது இல்ல, அது இல்ல, இதில் இது எல்லாம் கொண்டவர்கள் தான் வெற்றியாளர்கள். எதன் மீது சத்தியமாக? காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு நம்ம வந்து நம்முடைய நோக்கம் என்ன? வாழ்க்கை தான், இந்த உலக வாழ்க்கை தான் என்று சொன்னால் நம்முடைய வெற்றி என்பது நிச்சயமாக ஒரு சரியான வெற்றியாக இருக்க முடியாது. நம்முடைய வெற்றி என்பது மறுமை வெற்றி தான் என்று நினைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை சமன் செய்யணும், தலாசு பிடிச்சு பார்க்கணும். எப்படி நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு முஸ்லீம் பர்சன் எப்படி இருக்கணும் சொல்லலாம், எப்படி இருந்தாங்க? அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, இந்த சமுதாய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய வேலையும் சரி, மார்க்கத்திலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்கள் அப்படி இருக்க வேண்டும். சமன் செய்யணும். இன்றைக்கு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை தான் தன்னுடைய லட்சியம். அதை தவிர இன்னைக்கு துறையோ சகோதரர் இருக்காங்க, தங்களுடைய குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய நேரம் மட்டும்தான் அவர்களுக்கு வந்து முக்கியமான நேரமா தெரியுது. வேற மற்ற விஷயங்கள் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மார்க்க விஷயமா இருக்கட்டும், சமுதாய விஷயமா இருக்கட்டும், ஈவன் வேலையில கூட முன்னேற நினைக்க மாட்டேங்கிறாங்க. தான் எதுல இருக்கோம் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது உண்மையான வாழ்க்கை கிடையாது. குடும்ப வாழ்க்கை பார்க்கிற அதே நேரத்தில் சமுதாய பிரச்சனைகளுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய வேலையில் நம்முடைய ப்ரொஃபஷனை வளர்த்துக்கணும். இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? மார்க்கம். இந்த உன்னத மார்க்கம் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும்? பல விஷயங்களை சீரழிஞ்சு போயிருப்போம், சீரழிஞ்சு போயிருப்போம். கைடன்ஸ் இல்ல நமக்கு, கைடன்ஸ் ரெண்டே விஷயங்கள் தான், குரான் சுனாவும் தான் கேட்டது. இது மட்டும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைமை இங்கே என்ன இருக்கும், மறுமையில் என்ன நினைச்சு பாருங்க. இங்க எப்படி வாழ்ந்திருப்போம், மறுமையில் எப்படி இருந்திருப்போம் நினைச்சு பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட தோல்வி பெற்றவர்களாக நம்ம ஆயிடக்கூடாது, இறந்தவர்களாக நம்ம மாறிவிடக்கூடாது. யூரோப்பியனுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன இருக்கும், டைம் வந்து மணியா இருக்கலாம், நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு என்னது டைம், டைம்ங்கிறது என்ன அமானத். நமக்கு என்ன டைம் இஸ் தாட் மணி, டைம் இஸ் நமக்கு கொடுக்க அமானத். இந்த வாழ்க்கை என்பது அமானத். இப்போ நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் நம்மை வெற்றியாளர்களாக மாற்றுகிறது. இங்கே நாம் செய்யக்கூடிய அந்த வரையறுக்கப்பட்ட 50 வருடம் 60 வருடம் நாம் செய்யக்கூடிய அந்த செயல்கள் தான் வரையறுக்கப்படாத ஒரு பகுதியை தீர்மானிக்கிறது என்று சொன்னால் நம்மால் சரியாக வாழ முடியுமா வாழ முடியாதா? வாழ முடியும். முடியுமா முடியாதா? இன்ஷால்லாஹ் வாழ முடியும். 3 வருடம் படிப்பதன் மூலம் 30 வருடம் ஒன்னால் சாதிக்க முடியும் என்பதால் 3 வருடம் நன்றாக படித்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண நினைக்கின்ற நாம் இந்த 50 வருடம் சரியாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் கணக்கில்லாத அந்த பயனை அனுபவிக்க முடியும் என்று சொன்னால் இந்த 50 வருடத்தை கஷ்டப்படுவது தப்பா? தப்பில்லை. நரகம் சுக்கம் என்பது என்னது மிக எளிதான ஒரு விஷயம் அல்ல. அதற்காக நாம் இழக்க வேண்டியது பல இருக்கும், நாம் படக்கூடிய கஷ்டங்கள் பல இருக்கும். அதையெல்லாம் மீறி நம்முடைய நேரத்தை நம்முடைய காலத்தை சரியாக பயன்படுத்துவதன் மூலமாக இவற்றையெல்லாம் சமன் செய்வதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் இங்கே மட்டுமல்ல மறுமையிலும் வெற்றியாளர்களாக மாறலாம். ஃபாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏதாவது டிஸ்கஷன் இருந்தா ஒரு 5 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கலாம் இன்ஷா. இது சம்பந்தமா மட்டும் இன்ஷா அல்லாஹ் முக்கியமானது. கடைசியில் புரியாது சோழர்கள் கடைசி வரைக்கும் புரியவே இல்லை கடந்த வருஷாப்ல. அதனால அவருக்கு ப்ரோக்ராம் நடத்த முடியாது. அப்போ எதுக்கு நோ சொல்லணும் அப்படிங்கறது வந்து சொல்லக்கூடிய விதம் புரிஞ்சிட்டோம் சொன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். நமக்கு வந்து டார்கெட் தானே, நம்ம அடையவே முடிவு பண்றோம். நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணும் போது சொல்லிட்டோம் நம்ம சாதாரண மக்கள் கிடையாது, நம்ம எல்லாமே வெற்றியாளர்கள் ஒரு தீர்மானத்தோட வந்திருக்கோம். நமக்கு எல்லாருமே லட்சியம் இருக்கும்போது நம்ம தேவையில்லாத விஷயங்கள் நம்ம என்ன பண்ண முடியும், நோ சொல்லணும். சொல்லக்கூடிய விதத்தை பொலைட்டா சொல்லணும். சில வேற ஏதாவது இருக்கா, வேற ஏதாவது இது வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தா கூட சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி பற்றி ஏதாவது வேற ஏதாவது இம்ப்ரூவ் பண்றதுக்கான வழிகள் இருந்தாலும் சொல்லுங்க. எழுதிங்க வேணா சொல்லலாம். HUSSAIN ஹுசைன் BASHA பாஷா கண்டினியூவா ஹுசைன் பாஷா HUSSAIN BASHA ஹுசைன் பாஷா அட் சேம் ஹுசைன் பாஷா .com ஹுசைன் பாஷா .com வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஹுசைன் பாஷா .com என்னுடைய பர்சனல் ஐடி 050-385-1929 இதே கேரளா சோசியல் சென்டர்ல உணர்வாண்டை நிகழ்ச்சி வந்து ஆல்ரெடி நம்ம சகோதரர் ஒருத்தர் நடத்திருக்காரு. இப்போ உணர்வாணை நடத்தலாம், அண்டர்ஸ்டாண்ட் குரான் நடத்தலாம், கால நிகழ்ச்சி நடத்தலாம், அல்லது தலைமைத்துவத்தை பற்றி ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நீங்க மட்டும் இல்லாம உங்க நண்பர்கள் என்னன்னு சொன்னா பண்ணலாம். எல்லாமே முழுக்க முழுக்க சமுதாய மேம்பாட்டிற்கான ஒரு நோக்கமாக தான் இன்ஷா இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.